Honorable Jayanta Samaravira, order please. Before that, Honorable Bimal Ratnayak will take the chair.
Okay. Garu Mulasana Ruda Mantri Tumani Bandanagara Punurutapana Ha Pilibanda Amartan She Pilibanda Saka Chakaradi Garu Mantri Tumala Gananavak Sandahan Karpu Karna Walter Ikanga Women Visheshin Sirakaruan Sambandin Gatayutu Piavara විශේෂයෙන්ම අරුන්දික ප්‍රනාන්දු ගරු නියෝජ්‍ය අමාත්‍යතුමා යෝජනා කළා. ඒ වගේම දයාසිරි ජයසේකර ගරු අමාත්‍යතුමා යෝජනා කළා. ඒ යෝජනා දෙකටම ඔවුන් සම්බන්ධයෙන් විශේෂයෙන්ම ඔවුන්ට සමාව ලබා දීම සඳහා බන්ධනාගාර දෙපාර්තමේන්තුවේ ක්‍රියාත්මක වෙච්ච ක්‍රමවේදය විශේෂයෙන්ම සිව්වස් සමාලෝචනය වැනි ක්‍රියාමාර්ග ගැන හිටලා තිබෙනවා. ඒ නිසා මේ බන්ධනාගාර ගත වෙලා ඉන්න විශේෂයෙන්ම සිරකරුවන්ට සාධාරණ ඉෂ්ට කරන කියන යෝජනාව නැවත වතාවක් කරමින් මේ ගරු අමාත්‍යංශ පිළිබඳ කරුණු කිහිපයක් ඉදිරිපත් කරන්න කැමති. විශේෂයෙන්ම ගරු මුලාසනාරූඪ මන්ත්‍රීතුමනි අපිටත් අවස්ථාව ලැබුණා විශේෂයෙන් අපේ අග්‍රාමාත්‍යතුමාට පින් සිද්ධ වෙන්න බන්ධනාගාරයේ තිබෙන දුක් ගැහැට අත් විඳින්න. එවගේම ගරු හිරුනිකා ප්‍රේමචන්ද්‍ර මන්ත්‍රීතුමිය කිව්වා බන්ධනාගාරයේ එක එක අයට එක එක විදියට සලකනවා කියලා. තුමිය කිව්වා මැගසින් බන්ධනාගාරයේ විශේෂ මදුරු දැල් දාපු, මෙට්ට දාපු, ඇඳන් දාපු, විදුලි පංකා හයි කරපු විශේෂ සිරමැදිරියක් තියෙනවා කියලා. අපිත් බන්ධනාගාරේ හිටිය දවස් 26ක්. එතුමිය එන තොරතුරු අනුව එතුමියට වැරදි තොරතුරු දීලා තමයි එහෙම කියන්නේ. එහෙම එකක් තිබුණා එහෙම විශේෂ ඉරකරුවෙක් හිටියා හිටපු හමුදාපතිතුමා. බන්ධනාගාරගත වෙලා ඉඳද්දි මම අහලා තිබ්බා එතුමත් නම් එහෙම විශේෂ සැලකිල්ලක් තිබ්බා කියලා. එහෙම නැතුව මෑත මේ වර්තමානයේ නම් එහෙම සැලකිල්ලක් මට අත්විඳින්න ලැබුණේ නැහැ. එතුමා හිටපු මන්ත්‍රීතුමා ගැන දුමින්ද සිල්වා මන්ත්‍රීතුමා ගැන කිව්වා. එතුමිය කිව්වා ඒ දුමින්ද සිල්වා මන්ත්‍රීතුමා අපිත් එක්ක හිටියේ. තුමා රෝගියෙක්. අද රෝගියෙකුට වන්දනාගාර දෙපාර්තමේන්තුවේ වගකීමක් තියෙනවා රෝගියෙකුට රෝගියෙක් ආකාරයෙන් සලකන්න. ඒ නිසා තමයි එතුමා වන්දනාගාර රෝහලේ ඉන්නේ. ඒක වැරදිද? ඒක වැරදිද? ඒ රෝගියෙකුට බන්ධනාගාර රෝහලේ නොතියනවා නම් තමයි බන්ධනාගාර දෙපාර්තමේන්තුවේකට වග කියන්න ඕනේ. වෛද්‍ය විද්‍යාවේ එක මූලධර්මයක් තමයි යම් මිනිසෙක් කියනවා නම් මට රෝගයක් තියෙනවා කියලා. ඒක වෛද්‍යවරයා ඒක සලකා බලන්න ඕනේ. ප්‍රතිකාර ලබා දීමට කටයුතු කරන්න ඕනේ. ඒ අනුව තමයි බන්ධනාගාර දෙපාර්තමේන්තුවේ රෝහල්වල වැසෙන රෝහල්වල සේවය කරන සෞඛ්‍ය දෙපාර්තමේන්තුවට අයත් වෛද්‍යවරු වැඩ කටයුතු කරන්න. අද ඒ අයට තර්ජනාන් ගුලිය එල්ල කරලා තියෙනවා බලා ගන්න පුළුවන් සැලකුවොත් කියලා. බලා ගන්න පුළුවන් වෛද්‍යවරුන්ට එහෙම විශේෂ සැලකිලි කරනවා කියලා. අපි කියන්නේ එහෙම කරනවා නම් මුදල් අදල් අරගෙන මොනවාරි කරලා එහෙම කරනවා නම් එහෙම කරන්න. නමුත් රෝගියෙකුට තියෙන අයිතිය සිරකරුවෙක් වුණත් සැකකරුවෙක් වුණත් සිවිල් සාමාන්‍ය සමාජයේ කෙනෙක් වුණත් රෝගියෙකුට තියෙන අයිතිය බන්ධනාගාරගත වූවෙකුට අහිමි කරන්න ලෑස්ති වෙන්න එපා. ඒක අවධාරණය කරනවා මේ වෙලාවේ. ඒ වගේම කියන්න ඕනේ ගරු මුලාසනාරූඪ මන්ත්‍රීතුමනි මේ බන්ධනාගාරයේ ඒ විශේෂයෙන්ම අද සෞඛ්‍ය පහසුකම් අතිශය දුර්වල වෙලා කඩාවැටලා තියෙනවා. නියෝජ්‍ය අමාත්‍යතුමා ඉන්නවා. එමත්තුමත් ඉන්නවා. බන්ධනාගාරයේ රෝහල් පද්ධතිය ගත්තොත් වැලිකඩ බන්ධනාගාර රෝහලේ සෞඛ්‍ය කාර්ය මණ්ඩලය ඒ රෝගීන්ට බෙහෙත් ටික කරගන්න ප්‍රමාණවත් මදි. මම හිටිය දවස් 26ක් ඒ කාලේ රෝගීන් දෙන්නෙක් මැරුණා ගරුණියෝජ්‍යමත්තුමා දෙන්නේ ජීවත් වෙන්න පුළුවන් මිනිස්සු ඒ ඉන්න සෞඛ්‍ය කාර්ය මණ්ඩලයට ඒක කරගන්න බෑ අහිංසක මිනිස්සු මැරෙනවා ඒකට උත්තරය තමුන්නාසල හොයන්න සනී බාරක්ෂ ක්‍රියාවලිය සම්පූර්ණයෙන් කඩාවැටලා තියෙන්නේ ඒකට බන්ධනාගාර දෙපාර්තමේන්තුවේ නිලධාරීන්ට මැදිහත් වීමට හැකියාවක් නැහැ. ඔවුන්ට ලැබෙන ප්‍රතිපාදන වලින් ඒවැ ඉන්නේ මිනිස්සු අරගේ ගහලා තිනවා. සිරකරුව මිනිස්සුය කියලා. සිරකරුව මිනිස්සු වෙන වචන වලට පණ ලැබෙන්නේ. ඒක නාම මාත්‍රික වචනයක් බවට පත් දොවෙන්නේ. ඒවට ඕන කරන අවම සාද අවම සනීප ආරක්ෂාව අවම සෞඛ්‍ය පහසුකම් ටික සැපයීමෙන් පමණයි. එහෙම සැපෙන්නේ නැහැ. සැපෙන්නේ නැහැ. අපි යෝජනා කරනවා ගරු අමාත්‍යතුමනි තමුන්නාසලාට බන්ධනාගාර රෝහල් සෞඛ්‍ය දෙපාර්තමේන්තුවේ රෝහල් බවට පත් කරන්න. අද ඒකේ සෞඛ්‍ය දෙපාර්තමේන්තුවේ වෛද්‍යවරු ඉන්නවා. වෛද්‍යවරු බන්ධනාගාර රෝහල් වලට එවන්නේ සෞඛ්‍ය දෙපාර්තමේන්තුවෙන්. ඖෂධ වේදීන් වගේ අය එවන්නේ සෞඛ්‍ය දෙපාර්තමේන්තුවෙන්. හැබැයි අනිකුත් කාර්යයන් ටික වෙන්නේ මගේ ස්වාබැලීම් අනුව දැනගත තොරතුරු අනුව බන්ධනාගාර දෙපාර්තමේන්තුවේ. සාගර බන්ධනාගාර දෙපාර්තමේන්තුවේ නිලධාරීන්ට තියෙන රැඳවියන්ගේ අනිකුත් වැඩයි. සැකකරුවන්ගේ, සිරකරුවන්ගේ, ඇපිල් අයදුම් කළ දින අයගේ වැඩ කටයුතුයි. මේ ලෙඩ්ඩුන්ට සලකන එකයි දෙක තුනක් එකට කරන්න බෑ. ඒ නිසා වෙන්නේ සිරකරුවන්ගේ ජීවිත විශේෂයෙන්ම රෝගී භාවයට පත් වෙච්ච සිරකරුවන්ගේ ජීවිත අවදානමට ලක් වෙලා තිනවා. එන්සා යෝජනාවක් ඉදිරිපත් කරනවා මේ ඇතුලේ තියෙන රෝහල් කීපයක් සෞඛ්‍ය දෙපාර්තමේන්තුවේ රෝහල් බවට පත් කරන්න. එතකොට ඔබතුමාලාට පුළුවන් ඕනනම් ඒවා පිළිබඳ වැඩි අධීක්ෂණයක් අවශ්‍ය නම් කරලා රෝගී භාවයක් නැතිව නිකං රෝහලේ ඉන්නවා කියලා හිතනවනම් ඒ අයව ටිකට් කපලා වුණත් යවන්න මැදිහත් වෙන්න පුළුවන්. ඒ වගේම අනිත් කාරණේ තමයි දරු අමාත්‍යතුමනි බන්ධනාගාර ගත කරන්න ඕනේ යම් වරදක් සිදු වුණු කෙනෙක් ඒ වරද නොකරන තත්වයට පරිවර්තනය කරන්න. හැබැයි මේක අද බන්ධනාගාර පද්ධතියෙන් වෙනවයි කියලා අපිට පේන්නේ නැහැ. මේකට සැකයක් සැකකරුවෙක් හැටියට යන මිනිහෙක් හොඳ මිනිහ බන්ධනාගාර කියන්නේ අද හොඳ මිනිස්සුත් නරක වෙන නරක මිනිස්සුත් තවත් නරක වෙන තැන. ඒකට යන සැකකරුවෙක් වුණත් ඒකෙන් එන්නේ තවදුරටත් නරක ගොඩක් අරගෙන වෙන්න පුළුවන්. යම් සුළු වරදක් කරපු කෙනෙක් ඒකෙන් එන්නේ බරපතල වරදක් කරන්න ලකලෑස්ති කෙනෙක් හැටියට වෙන්න පුළුවන්. ඒ නිසා මුළු සමස්ත බන්ධනාගාරම බරපතල පරිවර්තනයකට ප්‍රතිසංස්කරණයකට ලක් වෙන්න ඕනේ. මේකට නිකන් යන්නේ නැහැ. මේ සමාජාර්ථික තත්වේ පරාවර්තනයක් තමයි බන්ධනාගාර පිරිනවා කියන එක. ඒක වෙනම සාකච්ඡාවක්. නමුත් බන්ධනාගාර තියෙනවනේ. බන්ධනාගාර තියෙන බන්ධනාගාර. ඒවා මිනිස්සුන් හොඳ තැන් හොඳ මිනිස්සු බවට පත් කරන. කරපු වැරද පිළිබඳ අවබෝධය හැදිලා. ඒ මිනිස්සු නියම නැවත ඒ වැරදි නොකරන මිනිස්සු බවට පරිවර්තනය කරන තැන් බවට පත් වෙන්න ඕනේ. එහෙම නෙවෙයි වෙන්නේ. අන් එහෙම කරන්න වැඩ පිළිවෙලක් තිබිලා තියෙනවා. දැන් ඒක දුර්වල වෙලා. අපි දන්නවා අපි අහලා තියෙනවා පෞගිය කාලේ බන්ධනාගාර රැඳවියන් විශේෂයෙන්ම සිරකරුවන් ඉදිරිපත් කළා වීරව මැරෙන්නේ නැහැ කියලා නාට්‍යයක්. ලංකාවේ රාජ්‍ය නාට්‍ය උළෙලේ ඒක ප්‍රශස්ත නිර්මාණයක් හැටියට ඇගයීමට ලක් වුණා. අදත් මට අත්දැකීමක් තියෙනවා. ඒ සිරකරුවා බෙහෙත් ගන්නවා අපි ඉඳද්දි බන්ධනාගාර රෝහලට. එතන ඉඳන් ඔහු ශාස්ත්‍රපති උපාධිය සමත් වෙනවා. මුළුමහත් ශාස්ත්‍රපති උපාධියම කරන්නේ බන්ධනාගාරය ඇතුළේ ඉඳන්. අදේ පුනරුත්ථාපන ක්‍රියාවලිය සම්පූර්ණ කඩාවැටලා තියෙන්නේ. දැන් අර කන්ද කාඩුව කියලා පුනරුත්ථාපන මධ්‍යස්ථානයක් විශේෂයෙන්ම විෂමද්‍රව්‍ය මද්‍රව්‍ය පාවිච්චි කරපු කෙනෙක් හිටියා නම් ඔවුන්ව දාන්න තිබුණේ කන්දකාඩුව කියන පුනරුත්ථාපන මධ්‍යස්ථානෙට. එහෙම දැම්මර පස්සේ ඒකෙන් පුනරුත්ථාපනය වෙලා ගිය සිරකරුවෝ ඕන තරම් ඉන්නවා, හම්බ වෙලා තියෙනවා. කුඩු ගහපු මිනිස්සුන්ව ඒ කුඩු ගහන එකෙන් ගලව ගන්න පුළුවන් ගරු අමාත්‍යතුමනි. හැබැයි ඒකට හොඳ ඒ සිරකරුවාට වෙච්ච ඔහුටම වෙන්වෙන්ව තනි තනිව පුද්ගලිකව හොයා බලන පුනරුත්ථාපන ක්‍රියාවලියක් අවශ්‍යයි. මං හිතනවා ඒ තරමටම නුණා කන්දකාඩුව පුනරුත්ථාපන මධ්‍යස්ථානයෙන් ඒක සිද්ධ වුණා කියන වාර්තා තියෙනවා. හැබැයි අද ඒක අක්‍රිය වෙලා තියෙනවා. ඒකට යවන්න ඕන අයත් මේ රක්ෂිත බන්ධන මේ බන්ධනාගාරවල එක්ක වැලිකඩ හරි CRP හරි මැගසින් හරි ඒවා ගාල් කරලා තියෙනවා. ඒත් එතනනම් ඒගොල්ලෝ තව තවත් කුඩු ගහනවා. මේක තමයි වෙන්නේ. කවදාකවත් ඒ පුනරුත්ථාපන වෙලා ඒ මිනිස්සුන්ට යන්න අවස්ථාවක් ලැබෙන්නේ නැහැ. ඒ වගේම මේකේ සංස්කෘතික අංශය කඩාගෙන වැඩිලා ක්‍රීඩා අංශය කඩාගෙන වැඩිලා ක්‍රීඩකයෝ දක්ෂ ක්‍රීඩකයෝ මේ ඇතුලේ ගාල් වෙලා ඉන්නවා. තමුන්නාසලා බලන්නේ නැහැ, කවුරුවත් හොයලා බලන්නේ නැහැ. ඒ විතරක් නෙමෙයි, අනිත් කර්මාන්ත අංශය කඩාගෙන වැඩලා තියෙන්නේ. කර්මාන්ත අංශයට කරන මැදිහත් වීම සංස්කෘතික අංශයට කරන මැදිහත් වීම. දැන් එක කාලයක් වාර්තා වුණා ලෝකයේ බන්ධනාගාර විශේෂයෙන්ම සිරකරුවන් අඳින ලද දිගම චිත්‍රය ඇන්නේ ලංකාවේ වැලිකඩ බන්ධනාගාරයේ සිරකරුවෙක් කියලා. අද එහෙම දක්ෂතා පිරිච්ච මිනිස්සු මේ වාස්තේ ඉන්නව පොඩි මේ සමාජයේ තියෙන වරදි භාවය නිසා හිරගත වෙලා එක්ක සිරකරුවෙක් කැරී සකකාරයෙක් කැරී ඉන්න පුළුවන්. ඔවුන්ට ඒකෙන් අත්මිදෙන අවස්ථාවක් අපි හදන්න ඕනේ. අද ඒ ක්‍රීඩාංශය නෑ, හදාගෙන වැටලා.
ගරු මන්ත්‍රීතුමා, ඔබතුමාට විනාඩි දෙකක් තිබෙනවා.
ඒ නිසා ඒක ගැනයි තමුන්නාස්ලගේ විශේෂ අවධානය යොමු කරන්න කියලා මම ඉල්ලනවා. ඒ වගේම මම සනීප ආරක්ෂාව පිළිබඳව මතු කළා. සබන් කෑල්ල දෙනවා ගරු ඇමතිතුමනි, වැලිකඩ බන්ධනාගාරයේ සිරකරුවන්ට දෙනවා සබන් කෑල්ලක් වැලිකඩළු එක හදන්න. ඒක ගෑම හැම යන මුළු ඇඟේම කුෂ්ඨ හැදෙනවා, දද හැදෙනවා. අඩුගානේ සබන් කෑල්ලක් දෙන්න, සිරකරුවන්ට ගාන සබන් කෑල්ලක් දෙන්න, මෙට්ට කොහොම වෙතත් සබන් කෑල්ලක් දෙන්න. තමුනාසලා ඒක නෙමෙයි කරන්නේ. තමුනාසලා කරන්නේ යන්න ගණකාධිකාරීවරයාගේ ඉන්න ගණකාධිකාරීවරයා පහුගිය කාලේ වැඩසටහනම් කළා. තමුනාසලා ඒක නෙමෙයි කරන්නේ. තමුනාසලා බන්ධනාගාර නියාමකව බඳව ගන්නකොට බන්ධනාගාර කොමසාරිස් ජෙනරාල්ට බලපෑම් කරනවා මට 150ක් ඕනේ කියලා. තමුනාසලා තියෙන වෙන වැඩ ඒකට දාන රස්සා ටික ගන්නයි, තමුනාසලා කියන ගොඩනැගිලි ගන්න නැතු වුණාම කවුන්ටර්ලා ගෙදර යවන්නයි. තමුන්නාන්සලා මේක හසුරුවන්නේ තමුන්නාන්සලාගේ පෞකාර වුමනාවන් සපුර ගන්න මිසක් අර පෞද්ගලික බූදලයක් හැට බන්ධනාගාරට වෙන් වෙන මොනව හරි තියෙනවා නම් ඒක කඩාවඩා ගන්න මිසක් අර විවිධ අසාධාරණ අයුක්ති සාගත සමාජ කොන්දේසි හින්දා, මේ දහජරා සමාජ කොන්දේසි හින්දා බන්ධනාගාර ගත වෙච්ච සිර කූඩු වල ගාල් වෙච්ච සකකාරය බවට පත් වෙච්ච මිනිස්සු කියලා තමුනාසලා කල්පනා කරන්නේ. එසා කරුණා කළා ඒ මිනිස්සුන්ගේ මනුෂ්‍ය වැඩියට තමන් කරපු වරද නිවැරදි කරගෙන එළියට එන අවස්ථාව හදන්න. මම නම් හිතන්නේ මේක කොච්චර කිව්වත් මේ යහපාලන ආණ්ඩුවෙන් එක්කරයි කියලා. නමුත් ඒක කීම අපේ යුතුකමක්. ඒකයි මේ කියන්නේ. තමුනාසලාට මේ පිළිබඳ මේ බන්ධනාගාරයේ මුළුමනින්ම ප්‍රතිසංස්කරණය කරන්න ඕනේ කියන දැක්මක් මං හිතන්නේ මේ මං දන්නේ නැහැ. තමුනාසලා අඩු ගන්න මේ බන්ධනාගාර වලට ගිහිලා හොයලා බලලා සිරකරුවොත් එක්ක කතා කරලා එයාගේ ගැටලුව අඳුරගෙනවත් තියනවද කියලා.
මන්ත්‍රීතුමා, ඔබතුමා කාර්ය අවසන් කරන්න.
බන්ධනාගාර මේ බන්ධ සමස්ත බන්ධනාගාර ක්‍රියාවලිය ප්‍රතිසංස්කරණය කරලා ලක් වෙන්න ඕනේ කියලා තව ධාරණය කරමු. විශේෂයෙන්ම සෞඛ්‍ය ප්‍රශ්නය බන්ධනාගාර ඒ සිරගත වූවන් සැකරුවන් පෙළෙන සෞඛ්‍ය සනීප ආරක්ෂක අයිතිවත අඩුම ගානේ සබන් කෑල්ලක්වත් දෙන්නේ කියලා හිලා හිටමින් පුළුවන් නම් රෝවල් ටික බන්ධනාගාර රෝවල් ටික සෞඛ්‍ය දෙපාර්තමේන්තුවට ගන්නයි කියලා හිලා හිටමින්
නවත්වන්න. ඔබතුමාට බොහොම ස්තුතියි ගරු තුෂාර ඉන්දුනිල් මන්ත්‍රීතුමා.
බොහොම ස්තුතියි ගරු මූලාසනේ මන්ත්‍රීතුමනි. විශේෂයෙන් ජයන්ත සමරවීර මන්ත්‍රීතුමාගෙන් පස්සේ මට කතාව ලැබීම ගැන සන්තෝෂයට පත් වෙනවා. එතුමා මා දවස් 26ක් බන්ධනාගාර ගත වෙලා ඉඳලා ඒ විඳ වේදනාව ගැන එතුමා බොහොම වේදනාමුඛයෙන් කතා කළා. අපේ මාස 4 5 අපිත් බන්ධනාගාර ගත වෙලා හිටියා. හැබැයි ගරු මන්ත්‍රීතුමනි තමුන්නාංශ කියන සබන් කෑල්ල තමුන්නාංශලාගේ බලය තිබිච්ච පාලන කාලෙත් ඒ සබන් කෑල්ල ඒ විදිහටම තිබුණා ඒ බන්ධනාගාරවල. එහෙනම් තමුන්නාංශේ මේ අයි තමුන්නාංශේ ගියාද බන්ධනාගාර ගත වෙලා ඒ සබන් ගෑව තමුන්නාංශ ඇමති හැටියට. දවසකට හරි බන්ධනාගාර ගත වෙලා හිටියනම් තමුන්නාංශේ හිටපු බන්ධනාගාර බාර ඇමති කෙනෙක් හැටියට විශේෂයෙන් මම කියන්න ඕනේ ගරු මූලාසනේ මන්ත්‍රීතුමන අර නවකතාවක් IMR ඊරියගොල්ල මැතිතුමා පරිවර්තනයකට ලක් කරලා තිබුණා මනුතාපය කියන නවකතාවක්. ඒ මනුතාපය කියන නවකතාවේ ජනවර්ධන කියන පුද්ගලයා බොහොම අසාධාරණයට ලක් කළා. ඔහු ටූලෝන් කියන සිරගෙදර ඉඳලා හොඳ මිනිහෙක් කළා මේ සමාජයට ඇවිල්ලා ඔහු ඒ නගරේ නගරාධිපති වෙන ලස්සන කතාවක්. ඉතින් මට මතක් වුණා දැන් ඒ මනුතාපය කියන නවකතාවේ ජනවර්ධන කියන පුද්ගලයා හොඳ මිනිහෙක් බවට පරිවර්තනය වෙලා ඔහුගේ පරණ අතීතය අමතක කර දාලා ඔහු විශාල සමාජ සේවකයෙක් බවට පත් වෙද්දී හොඳ මිනිස්සු හැටියට ජනතාවට මූණ පෙරලා මේ පාර්ලිමේන්තුවට ඇවිල්ලා ඉන්නේ. අපේ බහුතරයක් ඒ නවකතාවට ප්‍රතිවිරුද්ධව බන්ධනාගාර ගතවීමට පෙරම් පුරමින් සූදානම් වෙමින් කල්යල් බලමින් ඉන්න අවස්ථාවක තමයි අපිට මේ කතාව කතා කරන්න සිද්ධ වෙලා තියෙන්නේ. දැන් අද බැස රාජපක්ෂ මහත්තයා එක නඩුවකින් නිදහස් වෙලා ආවා කියලා දැන් අපිට ආරංචියක් ලැබුණා. ඉතින් ඒ එක නඩුවක් විතරයි අපේ අධිකරණයේ ස්වාධීනත්වයේ රජය මේවට මැදිහත් වෙන්න නැතිකම තමුන්නාංශ කිව්වා මේ අගමැතිතුමාට පින් සිද්ධ වෙන්න තමුන්නාංශේ දවස් 26ක් බන්ධනාගාර ගත වුණා කියලා. මොකද අගමැතිතුමා? ඇයි මේක ජනාධිපතිවරයෙක් නැද්ද? ජනාධිපතිතුමා අගමැතිතුමා ඒගොල්ලෝ නියම කරන්නේ නැහැ තමුන්නාංශේ දවස් 26යි අරයට දවස් 40යි එහෙම නියම කරන්නේ නැහැ. ඒ තියෙන ස්වාධීනත්වය වෙනුවෙන්. ඉතින් බැසිල් රාජපක්ෂ මහත්තයාත් දැන් ඔය එක නඩුවකින් නිදහස් වුණාට හෙට අනිද්දාට පුෂ්පා රාජපක්ෂ පදනමට මිලියන් 600ක් අර චීන සමාගමෙන් ගත්ත කරුණු කාරණා, එතකොට මල්වාන නිවස ඉදි කරන්න බලපාපු කාරණා, එතකොට පහළ ගංගමඩපත්තුවේ මාපිටගම අංග 700 දරන ස්ථානයේ තියෙන අක්‍ර 16 පිළිබඳ චෝදනා, එතකොට ගම්පහ ඔරුගොඩ පාරේ තියෙන ඉඩම් පිළිබඳ ප්‍රශ්න ඔවා එකින් එක ඉදිරියට එයි. එතකොට අර
මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩියක් තිබෙනවා.
ගරු මන්ත්‍රීතුමා මට මේ අරවින්ද කුමාර මන්ත්‍රීතුමාගේ විනාඩි දෙක තුනක් ගන්න කිව්වා.
අරවින්ද කුමාර මන්ත්‍රීතුමාගේ කාලය ආරම්භ තිබෙනවා.
විශේෂයෙන් මට කියන්න ඕන තමුන්නාංශලා බන්ධනාගාර ගැන කතා කරලා 2012 නොවැම්බර් 9 වෙනිදා තමුන්නාංශලාගේ හමුදාවන් යොදවලා තමුන්නාංශලාගේ රහස් එළිවෙයි කියලා බයෙන් අර කෝට්ටේ රජමහ විහාරයේ කඩුව ගත්ත පුද්ගලයාත් ඇතුළු 27 දෙනෙක් ඒ බන්ධනාගාරය ඇතුළත ලොකු කැරල්ලක් කුමන්ත්‍රණයක් ඇති කරලා තමුන්නාංශලාගේ බන්ධනාගාරය ඇතුළට ගිහිල්ලා අහිංසක රැඳවියන් 27 දෙනෙක් ඝාතනය කරපු රජා එම සරස්මක් අතු වැඩ කරපු කණ්ඩායමක් තමයි මේ බබාලා වගේ දැන් මේ කතා කරන්නේ. ඉතින් ඒකම විශේෂයෙන් මට කියන්න ඕනේ ගරු මන්ත්‍රීතුමා දැන් තමුන්නාංශ ගතිකයි මට මම හිතන තමුන්නාංශ ගැනම කියන්න හිතෙන නිසා මට විනාඩි 7 30ක් දෙයි. තමුන්නාංශේ කතාවෙන් තමුන්නාංශ කිව්වා 5100කට වන්දි ලබා දීම පිළිබඳව දැන් සිරිකොතින් ආපු ලිස්ට් එකක් කියලා. මම ඒකට පිළිතුරක් දෙන්න ඕනේ විශේෂයෙන් එක්සත් ජාතික පාක්ෂිකයෝ.
ඔබතුමාගේ කාලය අවසන් වෙලා තිබෙන්නේ මන්ත්‍රීතුමා.
මට තප්පර 30ක් දෙන්න මේ
කතාව. 30ක් දෙන්න වෙන කාගෙන් හරි අඩු කළ ඔබතුමාලගේ. එහෙනම් ඔබතුමාගේ කාලය අඩු කළ. හොඳයි.
ඔව් අමතුමායන් ගන්න. විශේෂයෙන් එක්සත් ජාතික පාක්ෂිකයෝ අවුරුදු 20ක් 30 හැම මැතිවරණයකදීම විවිධ ආකාරයෙන් පීඩා වින්දා. මේක මේ පහුගිය ඡන්දදී නෙවෙයි. පහුගිය බැතිවරණ ගණනායකදීම ගෙවල් ගිනිතියාගත්ත කැඩුනා බිඳුනා අනතුරුලට ලක් වුණා මේ සියල්ල ඒ පොලිසිය වල ආරක්ෂක ස්ථාන වල පැමිණිලි වලට ලක් වෙලා ඒවා පැමිණිලි විභාග කරලා ඒවා පිළිබඳව නීත්‍යානුකූලව ආපු ලයිස්තුවක් මිස
ඔබතුමා කාලය අවසන් මන්ත්‍රීතුමා ලයිස්තුවක්
නෙමෙයි බව ප්‍රකාශ කරමි
ඔබතුමා වෙන අවස්ථාවක් ගන්න බොහොම ස්තුතියි ඔබතුමාට
ආසන් කරනවා බොහොම ස්තුතියි
next honorable මාවේසන රාජා
சபைக்கு தலைமை தாங்குகின்ற உறுப்பினர் அவர்களே இன்று சிறைச்சாலைகள் மீள்குடியேற்றம் தொடர்பான அமைச்சருடைய நிகழ்ச்சி திட்டத்திலே இந்த விவாதம் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுடைய பிரதிநிதிகள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கு அவருடைய இழப்புக்காக தங்களுடைய அனுதாபங்களை வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள் நான் மீன்பிடி அமைச்சினுடைய சந்தர்ப்பத்திலும் அந்த செய்தியை சொல்லியிருந்தேன் எங்களுடைய தலைவர் எதிர்க்கட்சி முதல்வர் அங்கு போவதற்கு கூட எண்ணியிருந்தார் ஆனால் அது இன்றே அந்த மர நிகழ்ச்சி இறுதி நிகழ்ச்சி நடப்படியால் அப்படி போக வாய்ப்பில்லை ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் எங்களுடைய மக்களுடைய சார்பில் அந்த ஒரு அனுதாப செய்தியை அதிமுக அரசியல் கட்சிக்கும் அங்குள்ள கண்ணீர் விட்டுக் கொண்டிருக்கின்ற மக்களுக்கும் அனுதாப செய்தி ஒன்றை அனுப்பி வைத்திருக்கின்றார் என்பதை நான் இந்த சந்தர்ப்பத்திலே குறிப்பிட விரும்புகின்றேன் அடுத்ததாக நான் குறிப்பாக கவனம் செலுத்த வேண்டிய விடயம் முதலாவதாக சிறைச்சாலைகள் அமைச்சு என்று எடுத்துக்கொள்வோம் சிறையிலே இருக்கின்ற கைதிகள் குறிப்பாக தமிழ் கைதிகள் அவர்கள் மிக நீண்ட காலமாக விசாரணைகள் இல்லாமலும் விசாரிக்கப்பட்ட நிலைமையிலும் நூற்றுக்கணக்கானவர்கள் பல போராட்டங்களை சிறைக்குள்ளே செய்திருக்கின்றார்கள் அதுக்கு ஆதரவாக வெளியிலே பல கிளர்ச்சிகள் செய்யப்பட்டிருக்கின்றன இந்த நல்லாட்சி வந்ததற்கு பின்னர் அப்படியான நிகழ்ச்சிகளின் பொழுது எங்களுடைய தலைவர் எதிர்க்கட்சி முதல்வர் என்ற முறையிலும் சிறைச்சாலைகளுக்கு சென்று அவர்களை விடுவிப்பதற்காக நடவடிக்கை எடுப்போம் என்று தெரிவித்திருந்தார் அதைவிட இந்த அரசாங்கத்தின் சார்பில் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சர் அங்கே உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டிருந்த கைதிகளுக்கு வாக்குறுதியை கொடுத்து நாங்கள் விரைவில் உங்களை விடுதலை செய்ய நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லி இன்றைக்கு பல மாதங்களாகிவிட்டன நாங்கள் மீண்டும் வலியுறுத்துகின்றோம் நாங்கள் அண்மையிலும் ஜனாதிபதியுடைய பேச்சுவார்த்தையிலே 16 பாராளுமன்ற உறுப்பினர்களும் இந்த சிறை கைதிகள் விடுதலை செய்யப்படும் என்பதை வற்புறுத்தியிருக்கின்றோம் அது நடைபெற வேண்டும் தொடர்ந்தும் அதுக்கான பதில்களை நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்க தேவையில்லை அதேபோல நாங்கள் பிரதம அமைச்சர் அவரிடத்திலும் நாங்கள் பேசியிருக்கின்றோம் விரைவில் நாங்கள் பேச சந்தர்ப்பம் கூறியிருக்கின்றோம் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றாக அப்பொழுதும் நாங்கள் இதை வற்புறுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம் அடுத்ததாக மிக முக்கியமாக இந்த சபையிலே மிகவும் ஆக்ரோஷமாக இந்த மேல்குடியேற்ற அமைச்சு என்ற அந்த தலைப்பின் கீழே விவாதம் நடத்தப்பட்டிருக்கின்றது எங்களுடைய மக்களுடைய உணர்வுகள் எங்களுடைய மக்களுடைய துன்ப துயரங்கள் எங்களுடைய மக்களுடைய இழப்புகள் அழிவுகள் எங்களுடைய தேசம் முழுமையாக அளிக்கப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த நல்லாட்சி என்ற பெயரில் எங்கள் மக்கள் ஒரு நல்லாட்சியை தோற்றுவிப்பதற்கு தங்களுடைய ஆதரவை வழங்கிய காரணத்தினாலும் அல்லது சர்வதேச நியதிகள் சட்டங்கள் காரணமாகவும் எங்களுக்கு ஒரு உறுதி இருக்கின்றது எங்களுடைய தேசத்தை மீள கட்டி எழுப்பவும் பாதிக்கப்பட்ட மக்களை மறுசீரமைப்பதற்கும் அவர்களுக்கு வாழ்வாதாரம் வழங்குவதற்கும் அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கும் ஒரு கடப்பாடு உறுத்து உரிமை இருக்கின்றது. ஐநா சபையினுடைய மனித உரிமைகள் பேரவையில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஆட்சி வந்த பொழுது ஜனாதிபதி அவர்களும் பிரதமர் அவர்களும் அதற்கான வாக்குறுதியை வழங்கியிருக்கின்றார்கள். ஐநா மனித உரிமை பேரவையிலே இலங்கை உட்பட நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் ஒரு இனப்பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட வேண்டும், ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்ற நிலங்கள் விடுவிக்கப்பட வேண்டும், இராணுவத்தின் பிரசன்னம் குறைக்கப்பட வேண்டும், கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று இப்படி பல தீர்மானங்களை உள்ளடக்கி ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. அது முழுமையாக நிறைவேற்றுவதற்கு இன்னும் அதிகமான விடயங்கள், சில நடைமுறைகள் இந்த ஆட்சியினாலும் ஜனாதிபதியினாலும் நிலங்கள் விடுவிப்பதில் சிறு பகுதி ஒரு பகுதி விடுவிக்கப்பட்டிருந்தாலும் பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தாலும் அண்மையில் நினைவிடங்களில் போரின் காரணமாக உயிர்களை நீத்த உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக முன்னிருந்த கெடுபிடிகள் இல்லாமல் ஒரு அமைதியான சூழலில் அந்த உறவுகள் தங்களுடைய கண்ணீரை செலுத்தவும் அஞ்சலியை செய்யவும் கிடைத்த அந்த சந்தர்ப்பம் ஒரு முன்னேற்றமானது என்று நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் ஒரு அரசியல் தீர்வை எட்டுவதற்கும் ஏனைய விடயங்களை தீர்ப்பதற்கும் இன்னும் அதிகமாக நாங்கள் பயணிக்க வேண்டியிருக்கின்றோம். தென்னிலங்கையில் குறிப்பாக சில பௌத்த துறவிகள், அவருடைய துறவி என்று சொல்வதற்கு கூட நான் சொல்வது சரியென்று நான் நினைக்கவில்லை, சிலர் பௌத்த மத தத்துவங்களுக்கு விரோதமாகவே மத உணர்வுகளை ஒரு இலக்க, அதாவது எதிரணியினர் ஒரு இனப்பிரச்சினை தீர்வு காணப்படாமல் இனவாதத்தை கட்டி எழுப்புவதில் அவர்கள் மிக தீவிரமாக உழைத்துக் கொண்டிருக்கிற நேரத்திலே நாங்கள் இந்த பெரசெலவு திட்டத்தில் கூட மிகவும் அவதானமாக கவனமாக எதிரிகளுக்கும் நாங்கள் சந்தர்ப்பம் அளிக்கக்கூடாது என்பதற்காக பல தீர்மானம் எடுத்து வந்திருக்கின்றோம். ஆனால் நாங்கள் எந்த அமைச்சு மிகவும் முக்கியமாக எங்கள் மக்கள் மத்தியிலே வேலை திட்டங்களை குறிப்பாக காணிகளை மீட்பது மீள குடியேற்றுவது என்ற விடயங்களில் நாங்கள் அதிகமான நம்பிக்கை வைத்து நாங்கள் இந்த நல்லாட்சியில் கூட எங்கள் மக்கள் வாக்களித்ததனால் இந்த நல்லாட்சி கட்டியெழுப்பப்பட்ட பொழுதும் கூட நாங்கள் அமைச்சரவையில் அங்கம் வகிக்கும் என்று போராடியவர்கள் அல்ல. அந்த கனவை நாங்கள் கொண்டிருக்கவில்லை. ஆனால் நாங்கள் கேட்டது எல்லாம் மிக அண்மையில் கூட ஜனாதிபதியிடம் கேட்ட விடயம், பிரதமரிடத்திலே கேட்கப் போகின்றால் அது கேட்டுக் கொண்டிருக்கின்ற விடயம், குறிப்பாக எங்களுடைய தேசத்தை கட்டியெழுப்பதில் அழிக்கப்பட்ட மக்கள் சிதைக்கப்பட்ட மக்களை மறுசீரமைப்பதில் நாங்கள் ஒரு ஒன்றிணைந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும், அப்படித்தான் வேலை செய்ய வேண்டும் என்று குறிப்பாக மீள்குடியேற்ற அமைச்சு எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் வடகிழக்கு சேர்ந்தவர்கள் மாகாண சபை மத்திய அரசாங்கம் சம்பந்தப்படுகின்ற விடயங்களில் மத்திய மாகாண அமைச்சர்கள் ஒருங்கிணைந்த வேலை திட்டத்தில் செயல்பட வேண்டும் என்று நாங்கள் கேட்கின்றோம். ஜனாதிபதி அதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கின்றார். அதைத்தான் அப்படி கூட்டி அந்த நடவடிக்கை எடுத்ததற்கு ஆயத்தம் என்று சொல்லியிருக்கின்றார். ஆனால் துரதிருஷ்டவசமாக மீள்குடியேற்ற அமைச்சு இந்த நல்லெண்ணத்தை மாற்றி தன்னிச்சையாக நடப்பதைத்தான் நாங்கள் எதிர்த்து நிற்கின்றோம். எனக்கு மிக அண்மையிலே நாங்கள் 15 ஆண்டுகளுக்கு பிறகு தேர்தல் காலத்திலே நாங்கள் கொல்லப்படவும் நாங்கள் உயிர்களை இழந்து விட்டோம் என்று ஒரு சந்தர்ப்பம் குறிப்பாக ஒரு கட்சியினாலே ஊர்காவத்திற்கு போகின்ற வழியில் சென்ற பொழுது அந்த வழக்கு இப்பொழுது 15 ஆண்டுகளுக்கு பிறகு நடந்த பொழுதும் அங்கே குற்றமளித்தவர்களை போலீசார் தங்களது அறிக்கையில சொல்லியிருக்கிறார்கள், இபிடிபி அலுவலகத்திலே தான் அந்த குற்றவாளிகளை கைது செய்தோம் என்று. அவர்கள் கூட வந்து சொல்லுகிறார்கள், நாங்கள் எந்த குற்றமும் செய்யாதவர்கள் என்று. அதைத்தான் நான் இன்றும் இந்த மேல்குடியேற்ற அமைச்சரே அமைச்சர் வாதிட ஆரம்பித்ததை இட்டு நான் அந்த நினைவுதான் எனக்கு வருகிறது. இப்படி நாங்கள் ஒரு நல்லிணக்கம் என்று சொல்லுகின்ற சந்தர்ப்பத்தில் அமைச்சர் அவ்வாறு நடந்து கொண்டிருக்க முடியாது. அதன்படியால் எனக்கு நேரம் போதாமல் இருக்கிறது.
அதன்படியால்
நாங்கள் மிக பொறுப்புடன் எங்களுடைய தேசத்தை கட்டிய அதாவது அழிந்து போன தேசத்தை கட்டியெழுப்பதில் நாங்கள் மிகவும் திட்டவட்டமாக இன்றைக்கு அந்த அமைச்சின் மீது நம்பிக்கை இழந்தவர்களாக நாங்கள் ஒரு வாக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று கேட்பதற்கு ஆயத்தமாக இருந்தவர்கள். ஆனால் பிறந்தவர்கள் தலையீடு, தான் இதை பேசி தீர்ப்பேன், இன்னும் அதிகமான நிதியை உங்களுடைய அபிவிருத்திக்கு ஒதுக்குவேன் என்று எங்களுக்கு ஒரு சமாதானத்தை செய்திருப்பதால் நாங்கள் இந்த குழு நிலை விவாதத்திலே அப்படி வாக்கெடுப்பை கோராமல் நாங்கள் தவிர்த்து நாங்கள் பிரதமருடைய அந்த வாக்குறுதிக்கு இன்னும் நாங்கள் பொறுமையோடு மிக விரைவில் அவர் சொல்லிய வார்த்தைகள் நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டு நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி.
தேங்க்யூ காரு மோகன் பிரியதர்ஷன சில்வா மந்திரித்துமா. ඒ වගේම මා විසනාජ මහතුමා වැඩිපුර විනාඩියක් ගත්තා. ඒක අපිට අඩු කරන්න වෙනවා. වෙලා වෙලාව ගොඩක් මන්ත්‍රීවරු අරගෙන තිබුණ නිසා. බොහොම ස්තුතියි.
මට විනාඩි 14ක්.
මා ඔබතුමාට ගරු මන්ත්‍රීතුමා විනාඩි 13ක් තිබෙනවා.
සුදී. දැන් සභාපතිතුමනි මම හිතන්නේ මේ අද උදෑසන ඉඳලාම මේ දවල් ඉඳලා මේ වැය ශීර්ෂයේ සාකච්ඡා කරද්දී මේ කරමු කතා ඇහුවම මේ ආණ්ඩුව වැඩබැරි ආණ්ඩුවක් බව නැවත වතාවක් ඔප්පු කරලා පෙන්වලා තියෙනවා. විශේෂයෙන්ම මදන අපි කවුරුත් දන්න කාරණයක් තමයි මේ ආණ්ඩුව බලයටපත් කරන්න උතුරු නැගෙනහිර ජනතාව විශාල සහයෝගයක් ලබා දුන්නා. මහින්ද රාජපක්ෂ මැතිතුමාට වඩා විශාල ඡන්ද ප්‍රමාණයක් මෛත්‍රීපාල සිසේන මැතිතුමාට ලබා දුන්නා. නමුත් අද තියෙන කනගාටුවට කාරණේ තමයි අද මේ ආණ්ඩුව බලයටපත් කරන්න විශාල සහයක් ලබා දීපු දෙමළ ජනතාවගේ ප්‍රශ්න සම්පූර්ණයෙන්ම අමතක කළා. නැවත වතාවක් තමන්ගේ දේශපාලන වාසි සඳහා මේ ආණ්ඩුව වැඩ කරනවා කියන කාරණේ ඔප්පු වෙලා තියෙනවා. ඒ වගේම අපි දෙමළ ජාතික සන්ධානයටත් කියන්න ඕනේ, මම මේ පාර්ලිමේන්තු විතරක් කතා කරලා වැඩක් නෑ මේක. මොකද ඒ අය මම හිතන්නේ මේකේ මූලිකයෝ මහින්ද රාජපක්ෂ මහත්මයා පරද්දවන්න එතුමා විශාලව කොටසක් කරගෙන ගියා යුද්ධය අවසන් කරාට පස්සේ. නමුත් මේ බොරු මිත්‍යාවල් වපුරවල දෙමළ ජනතාව මහින්ද රාජපක්ෂ මැතිතුමාගෙන් බිඳවල එතුමා පරාජයට පත් කරන්න විශාල වැඩ කොටසක් කරේ දෙමළ ජාතික සන්ධානයේ උදවිය. ඒ නිසා එතුමාලත් මම හිතන්නේ මේකට වාගියන්න ඕන කියන කාරණේ අපි කියන. ඒ වගේම ගරු සභාපතිතුමනි, දැන් මම මෙතන කරපු කතා කීපයක් අහන්න බන්ධනාගාර ගැන. ඇත්තටම බන්ධනාගාර ගැන කතා කරනකොට අද විශාල ප්‍රශ්නක් තියෙනවා. අද ඉඩකඩ කොහෙන්ම සෑහෙන්නේ නැහැ බන්ධනාගාර තියෙන ඉඩකඩ ඉන්න පිරිසට. අද තමයි අපි දන්නවා මේ අපේ අධිකරණ වලින් මරණ දඬුවම් නියම කරන හිරකරුවන් අතර සත්‍ය වශයෙන් මරණ දඬුවමට ලක්වන්නේ නැහැ. අද ඒ අය රඳවා ගන්න තැනක් නැහැ. අද සාමාන්‍යයෙන් අපි අහලා දෙන උසාවියේදී නියෝග කරන්නේ වැලිකඩදී බෝගම්බරදී එල්ලා මරනවායි. නමුත් වැලිකඩදී බෝගම්බරදී එල්ලා මරන්නේ නැහැ. ඒ උදවිය හරිනම් වැලිකඩ සහ බෝගම්බර තමයි රඳවා දපන්නේ. ඒ විශේෂිත කුටි තියෙන්නේ ඒ හිරගෙවල් වල. නමුත් අද මේ අද මම දන්න විදියට 1600කට 1500කට ආසන්න ප්‍රමාණයක් මරණී දඬුවම් නියම වෙලා තියෙනවා. එතකොට මේ මරණී දඬුවම් නියම වෙච්ච හිරකරුවෝ තියාගන්න ඉඩකඩ ප්‍රමාණවත් නැති නිසා අද මම හිතන බන්ධනාගාර දෙපාර්තමේන්තුව සිද්ධ වෙලා තියෙනවා වැලිකඩ බෝගම්බරින් එහාට ගිහිල්ලා අනුරාධපුර බදුල්ල මහර කුරුවිට මාතර මීගමු යාපනේ පොළොන්නරුව මොණරාගල ඔය වගේ බන්ධනාගාරවලත් අද මරණීය දඬුවමේ නියම වෙච්ච හිරකාරයෝ රඳවලා තියෙනවා. ඒ වගේම හිතන්නේ සාමාන්‍ය සම්ප්‍රදායක් තියෙනවා මේ මරණයට නියම වුණාට පස්සේ මේ ආණ්ඩුවෙන් යම් යම් සහන ලබා දෙනවා. සමහර උදවියට ජීවිතාන්ත දක්වා දඬුවම් ලබා දෙනවා. ඉතින් අද මම හිතන්නේ අපිට අපේ මේ අධිකරණ අමතුමාවත් එහෙම නැත්නම් බන්ධනාගාර කටයුතු භාර අමතුමාවත් ඒ සම්බන්ධයෙන් නිශ්චිත ක්‍රියාමාර්ගයක් ගන්න බව පේන්නේ නැහැ. ඒ නිසා අපි මේ ගරු සභාවේ අවධානය යොමු කරන්න ඕන, ගරු අමතුමාගේ අවධානය යොමු කරන්න ඕන මේ කාරණේ අධිකරු ජනාධිපතිත්වයට කතා කරලා කරුණාකරලා මේ ප්‍රශ්න වලට විසඳුම් ලබා දෙන්න. මේ ලබා දීලා මේ සිරකාරුන්ට අවශ්‍ය කරන පාසුවන් ලබා දෙන්න. මොකද අපි හිරගෙදර තාපෙලුවට වැඩන්නේ සියලු සිරකරුව මිනිස්සුයි කියලා කාරණා. ඒ ඒදී අපි ඊටම තාත්වික බලන්න වෙනවා. ඒ නිසා මේ කාරණේ අපි මේ ගරු සභාවේ අවධානය යොමු කරන්න ඕන. ඒ වගේම මම හිතන්නේ අද මෙතන මේ ගරු සභාවේ කතා කරනකොට මේ සමහර කාණ්ඩේ හිරකරුව මිනිස්සුයි කියලා කතා කරාට මේ සමහර උදවිය කතා කරා සමහරට මේ බන්දනාගාර නිලධාරි මිනිස්සු නෙවෙයි කියලා හිතාගෙන. මේ බන්දනාගාර නිලධාරුත් ගරු සභාපතිතුමනි මිනිස්සු. මම දැක්ක එක්තරා මන්දුතුමියක් කතා කරා. දැන් එතුමේ කතාවෙම ගොනු වෙලා තිබුණේ මේ බන්දනාගාරේ ඉන්න සම්පූර්ණම කළු චරිත කිය. දැන් ඒක වැරදි. බන්දනාගාරත් අපි වගේ මිනිස්සු ඉන්නේ. මේ මිනිස්සුත් මේ යම්ම ප්‍රශ්න දාන දේ වැඩ කරන්නේ. දැන් අද අපි කියන්න ඕනේ මේ ගරු සභාවේ මෙතන මං අද මේ දැන් ඇත්තට බන්දනාගාර අමතුමා නැහැ මෙතන. එතුමා හිටියා නම් හොඳයි. දැන් ඇත්තටම බන්දනාගාර නිලධාරින්ට ප්‍රශ්න බොහොමයක් තියෙනවා. දැන් අද තාම මේ මේ ඉන්න පරණ ගොඩනැගිලිවල නියම සෞඛ්‍ය පහසුකම් නැහැ. ඒ වගේම බන්දනාගාරවල සපයලා තියෙන වාහන පිළිබඳවත් මේ වාහන ඊටාම අබලම් මට්ටමේ සමහර ඒවා තියෙනවා. සමහර කාලේ අපි දැකලා තියෙනවා අධිකරණ වලට එනකොට උසාවියේ වැඩ කටයුතු පටන් අරගෙන හිරකාරෝ නැහැ උසාවියේ. එතකොට ගරු විශ්වකාරතුමා බන්දනාගාරෙන් ඇහුවම මොකද්ද තියෙන ප්‍රශ්නේ? ප්‍රශ්නේ තමයි හිරකාරෝගෙන වාහනයක් නැහැ. එහෙම නැත්නම් හිරකාරෝ අරගෙන වෙනත් විශේෂ රාජකාරි වලට ගිහිල්ලා. ඒ නිසා අපි මේ ගරු සභාවේ අවධානයට යොමු කරන්න ඕනේ කරුණාකර මේ අවශ්‍ය කරන පහසුකම් ලබා දෙන්න. අවශ්‍ය කරන වාහන පහසුකම් ලබා දෙන්න. ඉතින් ඒව මොකක්වත් නැතුව අපි නිකම්ම බන්දනාගාරට දොස් කියන එක වැරදි. ඉතින් ඇත්තටම මං අපේ ඒ ගරු අමතුමාගේ හැසිරීම පිළිබඳව ලැජ්ජ වෙනවා. මොකද මන්ත්‍රීතුමිය කතා කරලා ඉවරනාට පස්සේ ගරු අමතුමා කතා කරලාගෙන ඒක තමයි ඇත්ත බන්දනාගාර පිළිබඳව. එහෙමනම් මම කියනවා ගරු අමතුමා අදම මේ අමාත්‍යාංශයෙන් ඉල්ලස් වෙන්න ඕනේ. ඒක තමයි ඇත්ත කාරණේ. තුමා කියනවා නම් බන්දනාගාර තත්ත්වය ඒකයි කියලා බන්දනාගාර නිලධාරින්ගේ සුභ සාධනය පිළිබඳව හොයා බලන්න නැතුව එතුමා තවදුරටත් මේ අමතිකම ඉන්න එක අවශ්‍ය නැහැ. ඒසහා කරුණාකරලා එතුමා ඉවත් වෙන්න ඕනේ කියන එක තමයි අපේ මතය තියෙන්නේ. ඒසහා කරුණාකරලා මේ බන්දනාගාර නිලධාරින්ගේ තියෙන ඒ අවශ්‍ය කරන පහසුකම් ලබා දෙන්න. ඒ වගේම දැන් මෙතන ජංගම දුරකථන කතන ලබා දෙනවා විවිධ කතන්දර කිව්වා. ඉතින් අද නවීන තාක්ෂණයේ තියෙන මේවා වෙනස් කරන්න පුළුවන් ඒවා. එතකොට මේ නවීන තාක්ෂණ උපකරණ බන්දනාගාරවලට දුන්නා නම් බන්දනාගාරය ඇතුලේ ජංගම දුරකථන පාවිච්චි කරන ඒවා එහෙම නැත්නම් හෙරොයින් විකුණන ඒවා පාතාලත් එක්ක සම්බන්ධ කරන ඒවා ඔක්කොම නැති කරන්න පුළුවන්. මේ අපි ඒව කරන්නේ නැතුව මේ වගකීවුතු ආණ්ඩුවක් හැටියට අපි එක එක්කෙනාට දොස් කියන එක වැරදි. ඉතින් ඒ නිසා කරුණාකරලා මේ කටයුතු කරන්න කියන කාරණේ අපි කියනවා. ඒ වගේම අනික් කාරණේ තමයි දැන් නිලධාරීන්ගේ සුභ සාධනයේ පැත්තෙන් ගනම් බැලුවත් බරපතල කාරණයක් තියෙනවා. දැන් නිලධාරීන්ගේ ස්ථාන මාරුවීම් අවුරුදු 5න් 5ට දෙනවා. දැන් සමහරක් වෙලාවට අවුරුදු 7 10 දක්වා පහු කරලා දෙන්නේ. එතකොට නිලධාරියාට වැඩ කරන්න පුළුවන් මට්ටමක් නැහැ කරු සභාපතිතුමනි. එනිසා මම හිතන්නේ මෙන්න මේවා තමයි බන්ධනාගාර අමතුමා බලන්න ඕන දේවල්. ඉතින් අද මම හිතන්නේ එක්තරා ආණ්ඩුවේ නියෝජ්‍ය අමාත්‍ය කෙනෙක්ම කිව්වා මේ බන්ධනාගාර අමතුමා තාම එක දවසක බන්ධනාගාරට ගිහිල්ලා නැහැ කිය. ඉතින් අපි කියන කරුණාකර බන්ධනාගාරට යන්න පොළවේ පය ගහලා ඉන්න ඉඳලා මිනිස්සුක කතා කරන්න. එතකොට බන්ධනාගාර කොමසාරි ජනරාල්තුමාලා ගෙන්නලා මේ බන්ධනාගාර දින ප්‍රශ්න කතා කරන්න. ඉතින් ඒ මොකවත් කතා කරන්නේ නැතුව එක එක්කෙනා දොස් කියන කාරණේ වැරදි. ඒ වගේම අනික් කාරණේ තමයි බන්ධනාගාර නිලධාරින්ගේ ප්‍රශ්න. දැන් අද තාමත් බන්ධනාගාර නිලධාරින්ට බඳවා ගැනීම පටිපාටියක් නැහැ. බන්ධනාගාර පුරප්පාඩු විශාල ප්‍රමාණයක් තියෙනවා. එතකොට අද මේ මොකක්වත් නැතුව අද දැන් අපි දන්නවා දැන් මේ ගරු සභාවේ කතා කරා. දැන් බන්ධනාගාර කොමසාරිස් ජනරාල්තුමා සම්මුඛ පරීක්ෂණ කැඳවන බන්ධනාගාර නියම්බවරු කැඳවන බඳව ගන්න. එතකොට මූලික උසම මහතා බල්ලා ඊට පස්සේ සුසුකම් පරීක්ෂා කරලා රස්සාවල් දෙනකොට අමතුතුමා කියනවා රස්සාවල් දෙන්න එපයි කියලා. එතකොට මේක අමතුතුමා කොහොමද සාධාරණීකරණය කරන්නේ? අමතුතුමා කියනවා ගරු සභාපතිතුමනි මේ 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 ක්‍රියාපටිපාටිය තුල විශාල අල්ලස් ගැනීමක් වෙලා තියෙනවා. එතකොට කාටද අමතුතුමා ඒ චෝදනා එල්ල කරන්නේ? ඒ චෝදනා එල්ල කරන්නේ තමන්ගේ මේ බන්ධනාගාරයේ නිසියාකාරව තමන්ගේ රාජකාරී කරන නිලධාරින්ද? ඉතින් එතකොට එහෙම එක පැත්තෙන් කියනකම අනිත් පැත්තෙන් කියනවා මේ සියලුම මන්ත්‍රීවරු මම දැක්ක එක පත්‍රයක තියෙනවා ගරු අමතුතුමා කියලා තියෙනවා ගරු සභාපතිතුමනි මම අවධානය යොමු කරනවා නොවැම්බර් 25 2016 සිකුරාදා ඩේලි නිවුස් පත්‍රයට අමතුතුමා කියනවා මේ 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 කාරණේදී ප්‍රිසන් රිෆෝම්ස් රිසෙල්මන් රියබිලිටේෂන් මිනිස්ටර් DM Swaminathan yesterday alleged that MPs from all political parties, including the JVP and the joint opposition, had sent him list of candidates to be considered to fill vacancies in jail guard position in prisons here. Api 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 abiyoga karana karuwa mathumata puluwana api dannae janata mithurune manthumala mema listu yowada kiyala karanayak api abiyoga karana ape kawuru hari api ekaabadd vipaksha mantriyoru ekkenek hari amathumata listuwak deela thiyena nam me rassawal denne kiyala api kiyenawa oppu karanna kiyala me meka garu sabhapathuna sampurnema den ada api vishwas karana obathumalath ema listu dennae ජනතා මිතුරු කවදාකවත් එහෙම ලයිස්තුවක් දීලා නැහැ. නමුත් මේක කරන්න හදන්නේ සම්පූර්ණයෙන්ම මේ රටේ ජනතාව නොමග යවන්න. නොමග යවල දැන් අද තියෙන අලුත්ම මේ ආණ්ඩුවේ තියෙන අලුත්ම ප්‍රවණතාවය තමයි මේ රජයේ නිලධාරීන් බය කරන එක. දැන් මේ ආණ්ඩුව බලයටපත් උනේ දේශපාලන බලපෑම් වලින් තොලව ස්වාධීන රාජ්‍ය සේවක ඇති කරනවායි. නමුත් අපි දන්නා මොකද්ද පහුගිය කාලේ උනේ? පහුගිය කාලේ රාජ්‍ය පරිපාලන අමාත්‍යාංශ ලේකම්වරයා දඩල්ලගේ මහත්තයා පුවත්පතකට ප්‍රකාශන නිකුත් කරයි කියලා එතුමා යවුවා ගෙදර.
මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි දෙකක් තිබෙනවා.
ඔව් එතුමා යවුවා ගෙදර. එතකොට දැන් ඊයේ පෙරේදා යවුවා රන්නපුරේ මහ දිසාපත්තුමා. දැන් එතුමා අපි දන්නවා ගාල්ල අපේ හිටපු අතිරේක දිසාපත්තුමා බන්දුලච්චන්ද මහත්තයා. එතකොට එතුමා ඉතාමත්ම හොඳින් වැඩ කරපු නිලධාරිය. දැන් එතුමා රන්නපුරේ මහ දිසාපතිරලා ඉන්නකොට මේ ආණ්ඩුවේ ඉන්න අමාත්‍යවරුන්ගේ අවස්ථාවෙන් ඉස්ස නොකරයි කියලා දැන් අද එතුමා දාලා තියෙනවා වෙනත් අමාත්‍යංශයක පූල් එකකට දාලා තියෙනවා. එතකොට දැන් මේ අමාත්‍යංශ අද මේ අපි කතා කරන අමාත්‍යංශ ලේකම්වරය එතුමා අපි දන්න හොඳ නිලධාරියෙක් කියලා. එතුමා මෙතුමල්ලගේ අර නිවාස ගනුදෙනුවේදී එතුමා නිසියාකාරව අමාත්‍යවරයාට ඕන විදියට වැඩ කටයුතු කරේ නැහැ කිය. අමාත්‍යවරයා කියන විදියට රවි වෙත්තසිංහට ටෙන්ඩර් දුන්නේ නැහැ කියලා එතුමාද මාරු කරලා තියෙනවා. අද ඒකද මේකද ගරු සභාපතිතුමා යහපාලනේ කියන්නේ. ඉතින් ඒක මේක මහා අද මේ අමාත්‍යාංශයේ ඉතාමත්ම පල්ලෙහා තැනකටපත් වෙලා තියෙනවා. ඒ වගේම අද මේ මෙතුමල්ල මේ මොනවා කිව්වද දැන් අද මම දැක්ක එක පත්‍රයක තියෙනවා මෙන්න මේ මොකද කන්න මොකද පාලනය කරගෙන බෝගම්බර ගෙදර. මම දැක්ක මේ බෝගම්බර කන කන්නා කවුද? මේ මේ මේක මේ මේ තියන්නේ සිළුමිණ පත්‍රයේ 2016 12 4. මේවා මේ සම්පූර්ණයෙන්ම අද ඔබතුමා කතා කරලා බලන ගරු සභාපතිතුමනි බන්ධනාගාර නිලධාරින් එක්ක අද සම්පූර්ණයෙන්ම මේ ආණ්ඩුව අද බන්ධනාගාර නිලධාරින් සියලු දෙනාම දේශපාලනිකර ලක් කරලා තියෙනවා. අද සියලුම නිලධාරින්ට තමන්ගේ දේශපාලන න්‍යායපත්‍රයට වැඩ කරන්න කියලා බලපෑම් කරනවා. අද ඒක තමයි අද බන්ධනාගාර කොමසත් ජනරාලවට කරන්නේ. අපි දන්නවා එතුමා හොඳ නිලධාරියෙක්. මදන අවුරුදු ගානකට පස්සේ බන්ධනාගාරේ පල්ලෙහැන් ඉරට නිලධාරි කද ඉන්න දනසිංහ මහත්තයා. එතුමා හොඳ නිලධාරි. අද එතුමල්ලා බය කරලා එතුමල්ලාගේ කොන්ද කඩන්න මේ අය උත්සාහ කරනවා. ඉතින් අද මං හිතන්නේ මෙතුමල්ලට මේ රටේ මිනිස්සු අඳ දුන්නේ ඒකට නෙවෙයි. ඒ නිසා අපි මේ ආණ්ඩුවට පැහැදිලිව කියනවා කරුණාකරලා මේ දේවල් කරන්න ලෑස්ති වෙන්න එපා. මේ විදියට නිලධාරින්ට බලපෑම් කරලා තමුන්නාසල මේ ගමන යන්න ලෑස්ති වෙන්න එපා කියන කාරණේ අපි කියනවා. එහෙම වුණොත් මං හිතන්නේ වැඩිකල් නොගිහිල්ලා තමුන්නාසලට මේ ආණ්ඩුව අත්තල්ල යන්නේ නෙවෙයි. මම හිතන්නේ ඒක නිසාම තමයි අද තමුන්නාසල ඡන්දකට යන්න බය.
ගරු මන්ත්‍රීතුමා ඔබතුමා කාලය අවසානයි.
ඔව් මට තව විනාඩි දෙන්න මට තප්පරයක් දෙන්න.
මන්ත්‍රීතුමා ඒ ඉලිමිට ගන්න අමාරුයි තාම.
එහෙනම් මගේ මම බොහොම ස්තුතිවන්ත ඔබතුමාට. නැවතත් අපි මේ කියන්නේ කරුණාකරලා මේ කරුණු ටික පිළිබඳව මේ ආණ්ඩුව අවධානය යොමු කරමින් මගේ මට අවස්ථාව ලබා දීම සම්බන්ධව ඔබතුමාට ස්තුති කර සබම්.
බොහොම ස්තුතියි ඔබතුමා මූලාසනට එකඟ වීම ගැන. ඔනරබල් තිලකරාජා
சபைக்கு தலைமை தாங்கும் கௌரவ உறுப்பினர் அவர்களே, சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு, இந்து சமய விவகாரம் மற்றும் மேல்குடியேற்ற அமைச்சு தொடர்பாக இன்றைய வரவு செலவு திட்டத்தின் மூன்றாம் வாசிப்பு மீதான விவாதத்தில் உரையாற்றுவதற்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எனது உரையினை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக இன்று தமிழகத்திலே தற்பொழுது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் நல்லடக்கம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சருணத்திலே ஒரு பெண்மணியாக இந்த தென்னாசிய பிராந்தியத்திலே குறிப்பாக ஆணாதிக்க சமூகம் மேலோங்கி இருக்கின்ற ஒரு கலாச்சார சூழலில் தன்னுடைய ஆளுமையை குறிப்பாக ஒரு பெண் ஆளுமையை கடந்த தசாப்தங்களில் அரசியல் ரீதியாக நிலைநிறுத்திய அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு மலையக மக்களின் சார்பாகவும் தமிழ் முற்போக்கு கூட்டணி சார்பாகவும் எனது அஞ்சலிகளை பதிவு செய்து கொண்டு இந்த உரையை ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். குறிப்பாக இன்றைய விவாதம் என்பது மூன்று துறைகள் சார்ந்தது. குறிப்பாக அதில் மீள்குடியேற்றம் சம்பந்தமாக ஏற்கனவே இந்த சபையிலே சூடான விவாதங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அது குறித்து நான் கருத்து தெரிவிக்க உடையவனாக இல்லை. இருந்தபோதும் கூட இந்து சமய விவகாரம் மற்றும் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு தொடர்பாக என்னுடைய இந்த நேரத்தை பயன்படுத்தலாம்னு நினைக்கிறேன். குறிப்பாக இந்து சமய விவகாரம் தொடர்பாக குறிப்பிட்ட அமைச்சரின் பெயர் பொருத்தமானதாக இருப்பதனால் என்னமோ சுவாமிநாதன் என்கின்ற பெயருக்கு அமைய மிகவும் காத்திரமாக அவரது அந்த நடவடிக்கைகளை செய்து கொண்டிருக்கிறார். எங்களிடமும் பல்வேறு வேண்டுகோள்கள் வரும். இந்து ஆலயங்களை புனரமைப்பு சம்பந்தமாக அதற்கெல்லாம் போதுமான நிதியை ஒதுக்கியிருக்கின்றால் என்னுடைய வேண்டுகோளுக்கு இணங்கவும் சில லட்சங்கள் நிதியினை ஒதுக்கி கடந்த வாரம் ஒரு கடிதத்தை அனுப்பியிருந்தார். அதற்காக அவருக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்து சமய கலாச்சார அமைச்சராக எவ்வாறு அவரது இயலுமையை பதிவு செய்திருக்கிறாரோ அதேபோல சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சராக தனது இயலாமையையும் அமைச்சர் தொடர்ச்சியாக வெளிப்படுத்தி வருவதை இந்த சபையிலே மிகுந்த மனவருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். காரணம், நான் பல தடவைகள் இந்த தமிழ் அரசியல் கைதிகள் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பது தொடர்பாக பல்வேறு விதமான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு அமைச்சர்களுடன் நான் ஒத்துழைத்திருக்கிறேன். பாராளுமன்றத்திற்குள் உள்ளே உரையினை ஆற்றி பல்வேறு ஆவணங்களை அவருக்கு சமர்ப்பித்திருக்கிறேன். அதேபோல பாராளுமன்றத்துக்கு வெளியேயும் அவரது அமைச்சூடாக தொடர்பு கொண்டும் பல்வேறு ஆவணங்களை தொடுத்தும் சட்டமா அதிபர் திணைக்குழுத்தோடு தொடர்பு கொண்டும் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்தும் கூட புனருத்தாபனம் என அறிவிக்கப்பட்ட பின்னரும் குறித்த இளைஞர்கள் தொடர்பான உரிய முறையில் விசாரணைகளை நடாத்தி அந்த புனர்த்தாபனங்களை பெற்றுக் கொடுப்பதற்கு அமைச்சு கடமை தவறியிருக்கிறது என்பதை மிகுந்த வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்ள வேண்டியவராக இருக்கிறோம். காரணம், இந்த நாட்டில் ஜனாதிபதி அமைச்சராக இருந்த காலத்தில் அவரை கொல்ல வந்தவரை கூட ஜனாதிபதி அவர்கள் பகிரங்கமாக மன்னித்து பண்டார நாயக் சர்வதேச ஞாபகார்த்த மாநாட்டு மண்டபத்திலே அவருக்கு மன்னிப்போலகின்ற இந்த சர்வத்திலே அங்கே மின்கம்பங்களை அல்லது மின்மாற்றிகளை தகர்ப்பதற்காக முயற்சித்தார்கள் என குற்றம் சாட்டப்பட்ட பல இளைஞர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பது எந்த வகையில் நியாயம் என என்னால் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறது. இப்பொழுது நாங்கள் அவருக்கான புனருத்தாபனங்களை கோருகின்ற பொழுது இவ பல்வேறு கதைகள் கூறப்படுகின்றது. எனவே இந்த சந்தர்ப்பத்தில் நான் எதிர்கட்சியான தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்ந்தும் சில கருத்துக்களை சொல்லி என்னுடைய உரையை நிவர்த்தி செய்யலாம் நினைக்கிறேன். பிந்துநோவை பண்டாரவளை பிந்துநோவையிலே நடந்த போராட்டம் சம்பந்தமாக அங்கே இளைஞர்கள் கொல்லப்பட்ட சம்பந்தமாக தெரியும். அதனை முன்னின்று நடாத்தியவர் என சொல்லப்பட்ட அந்த போலீஸ் பொறுப்பதிகாரி மரண தண்டனை விதிக்கப்பட்டு மீளவும் அவர் அதிலிருந்து நிவர்த்திக்கப்பட்டு தற்பொழுது சுதந்திரமாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அதன் தொடர்ச்சியாக இடம்பெற்ற ரயில் சம்பந்தப்பட்ட ரயில் போராட்டத்தோடு சம்பந்தப்பட்ட எங்களது கிராமத்தை சேர்ந்த வசீகரன் வடிவேலு ஆகிய இருவர் இப்பொழுது ஆயுள் தண்டனைக்கு உள்ளாகியிருக்கிறார்கள் என்பதை கவனத்தில் கொண்டு இவ்வாறான விடயங்கள் அநீதியாக செயற்படுகின்ற விடயங்கள் கவனம் எடுக்க வேண்டும் கேட்டுக்கொள்வதோடு தமிழ் தேசிய கூட்டம் பொறுத்த வரைக்கும் மலையக மக்கள் தொடர்பாக தொடர்ச்சியாக உங்களது குரல் இந்த பாராளுமன்றத்தில் இருப்பதற்கு நன்றி தெரிவிக்கின்ற அதே சந்தர்ப்பத்தில் அரசாங்கம் தமிழ் சிறை கைதிகள் தொடர்பாக பல்வேறு வாக்குகளை கொடுத்து அதனை முறையாக நிறைவேற்றாத சந்தர்ப்பத்தில் சிறை கைதிகள் விவகாரத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமது வாக்குகளை காத்திரமாக கையாள வேண்டும் என பணிவான கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
பூமி ஸ்தூதி, தேங்க்யூ. காரு முத்துக்குமார் மன்சி சுமா.
கரு மூலா துன்றது மந்தி துமணி வந்தனாகாரா புன்ருத்தாப்பன எவாகியம் நவத பதினஞ்சு கிரியம் இந்துவாக்கு அமாத்தியம் சேர்த்து வச்சனத்திய கதா கிரியமிட்டு எப்பிமகனம் அமைத்தாம சந்தோஷம் வேணுமா இஸ்தூத்வந்தேனோ மச்சன் அது மீ அமாத்தியான்சே கன கதா கிரிக்கிட்டு மே அயவே கதாவலதி வெடிம வீச்சன தத்தேட்டு மூணு தண்டுனே மீ அமாத்தியான்சிட்டு மம மீட பெற பழமியும் அம்மாத்தாவே மகே விரோதாய் பண்ணா மீ அவத்தாவே அப்படி அகமத்து மேவில கிவ்வா உத்துரு நகனிகிற கோவிலா பள்ளி அப்ப விஷயம் கடலால விநாசிக்கிறோம். ஏக ஹமுதாவிட கரப்போ லொக்கு நிங்கிரஹயா இதுமாக பிரகாசேட்ட மகே விரோதத்தாவே மங் கதாவை ஆரம்ப காண்டிச்செல்லாம் பிரகாசிக்கிறோம். அப்பே தம கதா கருப்போ கதாக்கும் தீர்ணே மீ ஹிரகருவன் பாசுகாம் பிடி பந்த பிராசினி மே சந்தா அப்படி தக்கா மே தத்தே கோஹமது கில பகுகிய ஆண்டு காலே இந்த தமாய் சாம சிறகருவிக்ம மனுஷன தேமா முழுக்கருகின தமாய் Bandana Garantan, me Sidakanduru, Patanda Patangati. Make a Usakale, Idai Amatuma, make a Hiragi Akname, Daduan Labantan Akname, make a Puntumakina, Adyap and Labana, Parshala Bata, Parivartimutunikin Tantamai, Ituma Usakale. At the Eva Gay, Vedapilula, Kirupumanu Kulua, Keragana, Idiliti Anakatamai, Apin Tamun Mansela, Yandue, Kate, Buru Purundu Dila. Make any Did that was a what the Karua no Riman Karungina Anuda this year Panasika. What the Karu inwa Vishad Das Panthi Asu attack. Did that Pahala Vinegota Asu Navada Panthi Panahai. Eki, what the Karuangina Vishad Das Asu Hayak. Me Tadabade Natikiri Mahanda Maitene Me Amat can sit the Putipa than Vinkiri Midi. Pratipadana Vinkrimidi, E. Avashe Pramanita, Pratipadana Vinkalana, Pratipadana Yamatamika, Tapadotamai, Dakinda Labini. Apilaka, me Sirakaru Angatar, me Sirakaru, Punurutta Penikrimhanda, me Vandanagar Department, Pasugia, Yuda Same, E. LTT, Tarnutarnian, Samajakatakirimhanda. Ikan besar sejauh awak kela. Karena LTT tarik dolot dahak paman. Ini taruna taruniu sirakan jual gila punutnya apa nak krim ini. Orang te adal ini punutnya punutnya apa ni diila. Orang thamaja kata kira. Orang ni thamaja kata kira yang pasti. Orang ni anak itu desa belua. Mereka tienno ha. Apa penno ha. Mereka tiunu asipat seven yang atak kela. Apa LTT naik awak, Tamil ini Jay Kumaran. Kira tiennya mana ke? Dada dahatun wathere April masa visi pas seni ha visi haya, sah visi hat tiennya dina waladi. Bandanagar sah punutraman presidenskar nama tiense, sah me mitro, yana tema yatte, sancara ke punutraman wadam bandana sunda sangida ane kono lebi. Visakat wada batrat sangkya awak, ema sancara sidukerni. Palamu Columba Palme to Narabi in the game. A Pamini Chandrasi Amatuma, Tamilini, Oya Palme to Monterey Catheter, Mimistan in None. Can I die, eh, Amatuvera, eh, Hama, Tandaviak, Buhur, and the Viankere, it was Pau Gilika was Anitiba. Mama, out of the Kamara Kitere, New Jump to the Saint Catuzula, Mandaka, Ituma, Samahara Niladar in some Sakacha can go to, eh, Ahaval, Sirakarwa than Kohamada. Hati kau hendak kira, ahanda pulua matte, me punurutta apun rendevi yang ha, sama ke, undah mana sambandh tawiat tiba. Insa yaitu sima, e tuling, me katai mesti no, me punurutta apun tuling ma, api singgalah jati nanti singgalah yo, ikhara milaiche jati aku jing hanul lah tibi, LTC zaman dahane, e ada hasa sahapulim minas kiri mete. Apitnya, me punurutin apa ni, boleh dulu terbalapaya. Ini sah api illi mak kerana, dengar kata kata orang itu urna, amitnya tu ma, niladar istimewa sahaja cak sidewi ni naik kila. Jadi niladar istimewa, amitnya tu ma mekalan sahaja cak kini netan, ini ayat ini kenyan nabe, mandakka, me oh nama ayat ini ke, ini amitnya orang hal lekam mereka atur gatumat tibud, ikut kenyan nabe, itu kata. Ulu narak ke nonang. Amat kansi, kami, wala pasnya tienno. Nai gini kami tem tienno. Cewek tu bandua kani pilih bandua kita dua. Mee kita dua di, mama kami tu rehat cuci nak kerana ni, niladar cuci nak kerana ni. Muka dah, meka sakat cak kerala. Mee ayat ni gini mesti dah. Tiur ni ganda tibuna, macam ni menurut, ek ayat ni me kada helno. Api eda sirakaruam, sirakaruam. Monataran jurut manusia itu selakuah dekian orang, ini sirakan orang ke daksita ayam Israel kehilalah, apitnya buluang guna didad dahatune loke parlimen warate, bala daksa jambo kandurak, pertanyaan nurin kehilalah naria kandi, dengan ini dawas dekakku tu nak ini sirakan orang kehilalah. E kandungan lasten dapat tua, macam ni, E tuling, sirakarua, te, samaji, hasilnya akar, hote labenon garut te, mana powersa te muka dikini ke, ඔවුන්ට අවබෝධ කරලා දුන්නා. ඒ මේ සිරකරුවා පිළිබඳව මීට වඩා ඇමතුමාගේ අවධානය ඇත්ත වශයෙන්ම යොමු වුණේ. ඒකම මට කතා කරන්න ඕන අර කොමසාරිස්තුමාගේ නිල නිවස. මේ කොමසාරිස්තුමාගේ නිල නිවස තමයි ඒ බිම් ප්‍රදේශම අමාත්‍යාංශය හදන්න තීරණය කළ තිබ්බේ. හැබැයි අල්ලස් කොමසාරිස්තුමාගේ බලපෑම මත ඒ නිල නිවස අල්ලස් දෙපාර්තමේන්තුවට ගත්තා. මේ පාර්ලිමේන්තුවේම පැහැදිලි කිව්වා නිලධාරියෙක් හැතැම්ම 20කට මෙහා ඉන්නව නම් නිල නිවස දෙන්න බෑ කියලා. හැබැයි එදා පාර්ලිමේන්තුවේ දැඩි ලෙස වීජුණා මේ අල්ලස් කොමසාරිස්තුමාට අහවල් තැන නිල නිවාසයක් තියෙනවා කියලා. ඉතින් ඒකින්ද මේක බන්ධනාගාර දෙපාර්තමේන්තුවේ තියෙන ඒවා මතන් ඒක අල්ලස් දෙපාර්තමේන්තුව යෑමතුලින් අර මූලික බලාපොරොත්තුව සුන් වෙලා ගියා. ඒ වගේම අපි දකිනවා මේ ආණ්ඩු පෙරලෙනකොට එකපාරට නිලධාරි මාරු කණ්ඩායම එච්චර හොඳ නැහැ. අපි මෙතෙක් කළේ ඒක ආණ්ඩුවක් පෙරලෙනකොට ඒ නිලධාරියා දේශපාලනයක් කළා නැහැ. නිලධාරියා තමන්ගේ රාජකාරී කරගෙන යනවා. හැබැයි ඒ නිලධාරියා දන්නවා මේ අපේ බල මේ තියෙන තලසුම මොකද්ද කියන එක. ඒතර අලුතෙන් ආ පැමිතුරියට පුළුවන් අධ්‍යයනය කරන්න පුළුවන් මේ සැලැස්ම හොඳද? මේ සැලැස්මෙන් සිතක් වෙනවද කියලා. එහෙනම් ඒ නිලධාරියා තියාගෙන ඒ වැඩේ කරගෙන යන්න පුළුවන්. හැබැයි අමිතිවරයත් අලුත්, ලේකම්වරුත් අලුත්, අලුත් උනාම මේක ආතාබුතා වගේ වෙන දේවල් තේරෙම වෙනවා. මම දකිනවා අපි සිරකරුවන්ගේ තදබද ප්‍රශ්නෙට තංගල්ලේ හදුවා ආරම්භ කළා සිරකඳුරුලා සිරගයක්. ඒකේ අංග සම්පූර්ණ ජාත්‍යන්තර ප්‍රමිතියට අනුව. හැබැයි මම හිතන්නේ මේ දැන් අමිතිතුමාවත් දැන් ඉන්න ලේකම්වරුත් මේ වාගේ මේ සම්බන්ධව මොනවා හරි දෙයක් දන්නවද? මේක ඉස්සරහට ගෙනියන්නේ කොහොමද කියන එක මම හිතන්නේ දැනුමක් නැහැ. ඒකෙන් තමයි අපි ප්‍රතිපත්තියක් වශයෙන් හිතන්න ඕනේ මේ නිලධාරි
ගරු මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි දෙකක් තිබෙනවා.
මේ නිලධාරි මාර්කන්කට මේ නිලධාරි ගණකින් සම්බන්ධව අපිට වඩා කල්පනා කරන්න ඕනේ. මම හිතන්නේ කාලය මදි. හැබැයි අපි දන්නවා එදා කොමසාරිස්තුමා පල්ලේගම විතානගමේ ලේකම්තුමා අමිතිවරයා නියෝජ්‍ය අමිතිවරයා අදාළ නිලධාරීන් මාසෙට දෙපාරක්වත් සාකච්ඡා කරනවා. සාකච්ඡාලා අමිතිවරයා නියෝජ්‍ය අමිතිවරයා කොටස මේටි කරන්න කියලා බාර දුන්නා. ඒතර මම ඒක කරන නිලධාරිත් එක්ක. ඒතර මේකේ සංවාදයක් ඇති වෙනවා. සංවාදෙන් යයන් දුර්වලකම් තියෙන කතා කරනවා. හැබැයි අද මම හිතන්නේ බොහොම කනගාටුයි අමිතිතුමා අර අපි මන්ත්‍රීවරයෙක් වගේ ඉල්ලා සෙන්රෝනේ. එතුමාම අතනින්දන් මන්ත්‍රීවරයෙකුට පණුවෙද කියලා තමන්ගේ අමාත්‍යාංශය දුර්වලකම් තමන්ගේ දෙපාර්තමේන්තුව දුර්වලකම් මේ පැත්තට ඇවිල්ලා කියවනවා. යාම කියනවා යන්නේ. එහෙනම් එතන ඒ වගේ පහසුකම් තියෙනවා නම් ෆෝන් ගිහිලා තියෙනවා නම් හජසැප විඳිනවා නම් අත වශයෙන්ම ඒක දුර්වලකම ඇමිතුවරයාගේ නිලධාරින් නෙමෙයි. ඇමිතුවරයාට ඒක පාලනය කරගන්න බෑ. දැන් මන්දනේ දැන් මේ නම් කතා කරනවා දන්නේ සාමාන්‍යයෙන් අපි හිමන් වල ගිහිල්ලා තියෙනවා. හිමන් වල ගියා අපි දන්න දුක වේදනා මොකද්ද කියලා. අද බැසිල් ලැබතුමා රිමේට් කළා. මම කෑගව පුළුවන් තරම් මේ ස්පිටාලේ ඉන්නවා කියලා සැප විඳිනවා කියලා. ඒ චෝදනංගද නිදහස් කරලා. ඉතින් නිදහස් පුජ්‍යලෙක් කියලා. ඉතින් ඒ පුජ්‍යලෙ නේද සාමාන්‍ය මේ වාගේ මේ ලක්ෂ ගණන් ගෙන කර සේරම වර්ධකාරව නෙමෙයි. අනික මේ පදබදය තුල බලාපොරොත්තුුනේ අපි මේ තදබද අඩු කිරීම තුළ සාමාන්‍ය වර්ධකරුවෙක් මේ තදබල වර්ධකාරයෙන් අපරාධකාරත්වයක මුසුවෙන්නේ නැතුව නැද ගන්න. මෙහෙම මුසු වුණාම තමයි අර පුජ්‍යලයා දරුණු අපරාධකාරයෙක් බවට පත් වෙන්නේ. මම දන්න මේ ළඟදී පිය බෙදත දැඩි ශාල අපරාධවලට අවුරුදු 25 30 ළමයි තමයි මැදලා තියෙන්නේ. ඒකට හේතුව පොඩ්ඩක් කියන්න. ඒකට හේතුව මේ ළමයා පිරිසිද මෙතන ඇවිල්ලා වෙනත් චෝදනා සුළු චෝදනාට ඇවිල්ලා ඔහු ආශ්‍රය කරන්නේ ඊට වඩා දරුණු මිනිසුත් එක්ක. ඒ දරුණු මිනිසුත් එක්ක ආශ්‍රය කරලා එළියට ගියාට පස්සේ ඔහුගේ සමාජ පරිසරයත් එක්ක නැවත ඔහු වීරයෙක් වගේ එනවා. ඇවිල්ලා අර වගේ දරුණු අපරාධවලට එනවා. ඒ නිසා මම අමුතුම ඉල්ලීමක් කරනවා මීට පස්සෙවත් මේ සාකච්ඡා තුළින් ඉස්සෙල්ලා තමන්ගේ අමාත්‍යාංශ පිරිසිදු කරගෙන ඊට පස්සේ මේකේ වැඩක් කරන්න කියලා. එහෙම නැතුනොත් මේ දෙපාර්තමේන්තුවේ බලාපොරොත්තු සේවාවක් ජනතාවට වෙන්නේ නැහැ කියන කිලිම.
ඔබතුමාට බොහොම ස්තුතියි. ගරු වෛද්‍ය තුසිතා விஜயமான மேத்தினிய
முலாசனார் உட சபாபத்துமணி வந்தனாகாரஹா புண்டுத்தாப்ப நாம அத்தியான்சை அடுத்தே கதாக்கிரியமுட அவஸ்தாவாக லபாதியம் பிரிமாத ஸ்துதி வந்தவெமின் வந்தனாகார கன கதாக்கரண விட்ட அது மம வந்தனாகார கத்தவென ரஞ்சவியான் கன கதாக்கரண கமதி பே ரஞ்சவியான் வர்க்க தேக்காக இன்னும் பலமு கொட்டச நடு கட்டையுத்து விசந்தினத்தே வந்தனாகார கத்தவன சேக்கக்காருவார் தேவன் கொட்டச
ஓட ப்ளீஸ் கரு நியோஜ கதாநாயகத்துமா மூலாசனட்
தேவன கொட்டச அதிகரண கிரியாதாமின் பசுவ சிற தண்டுவாம் நியமக்கர வந்தனாகார கத்தவன சிறக்கருவான் சககருவன் அதிகரணமாக நப்பலபாதுன் பசுவ வந்தனாகாரின் பிட்டவியமிட்ட அவஸ்தாவத்தி உணத சிறக்கருவன் ஹட் லபாயத்தி சிற தண்டுவாம் காலி அவசான பசுவ தமாய் சிறக்கருவன்ட நிதாசு என்ன தேன் சககருவன் அபேக்ஷாவ அதிகரணமாகி நெப்பலபாகன சமாஜ கதவியம் உணாத் சிறக்கருவன் அபேக்ஷாவ சிற தண்டுவாம் காலிய கெவாய் அலி சமாஜ கத்தவன் வந்தனாகார துல திபென ததவதே கன கதாக்கரண கொட்ட மகிதனே அது அப்பே மே கரு சபாவட்ட மகஜன் நியோஜித்தோரு கீபதினேம கதாக்கரா திவேனே சாமானிய தைனிக ரந்தியா ரந்தவியான் சககருவன் ஹா சிறக்கருவன் லெச தஹதாஹாக் பாமன சிட்டின அத்தர மெயின் வடி பிரிசாக் சிறக்கருவன் மெய்தி அப்ப வடி வடியன் அவதானி எமுக்கொழுத்தே சிறதனுவாம் விந்தன சிறக்கருவான் கன மே சிறக்கருவன் சந்தா புனருத்தாபன கிரமவேதியாக் சா உத்திய பூணு கிரமவேதியா கிரியாத்மக உவாத் மோன்கே ஸ்ரமேய நிசி பலதாயகத்தேட ரட்டே திபின வர்த்தமான நிஷ்பாத கிரியாவளியேட அனுகத கிரீமே தாட்சணிகா உத்திய பூணுவ லபாதீமே அவசியதாவே தன் பண்ணகி திபினோ மே சதா மம மே அவஸ்தாவேதி ஒரு சபா யோஜனா கண்ணோ அப்பகே உத்திய பூணு அமாத்திய துமாகே அவதானே யோமுகரான கேலா நிசி பிரமித்தியகின் தொரவ உர்த்திய பூணுவாக் நுமதி நிசா ஓ நிதாசி சமாஜ கத்தவு பசு சமாஜ ஆர்த்திக கிரியாவிட்ட உன்ட அவத்தீர்ண வீமட்டு நுகக்கி நிசா ஓன் சமாஜ துல பாத்திர வெட்டின விட்ட பிரிகணியமாக கிரத்திவின விட்ட நெவத்த அபராதே சந்தா மோன் யோமு வேணும் இவகேம நியோஜ கதாநாயக துமணி மம்மையாவஸ்தாவதி சந்தான் கரான கமதி மத்ராவிய அப்பாஹி வரதி சிதுக்கரண பிரிஸ் கன மே பிரிஸ் பந்தனாகார கதகர்ணாட்ட வடா சுதுசும கிரமவேதே தமாய் புனருத்தாபனே சந்தா யொமுக்கிரீம ஏ சந்தா பிரதிகார கிரமே மம்மே அவஸ்தாயதி மகே உர்த்திய அத்தியகீமத்தெக்க சந்தகங்கரான கமதி சமாலாவிட மே புனருத்தாபனே சந்தா ஏ அதாலவென பார்ஷவிய இல்ல இல்லுவே நெத்தம் புனருத்தாபனே சந்தா நீத்திய பிரதிபாதன நெஹ எனிசா பாரகாரத்தின் நிசி பாரகாரத்தேட அவசியம் மே புத்தலையா புனருத்தாபனே கரன் ஏ அவஸ்தாவாக் லபாதீம சந்தா நீத்திய நவத்த சகஸ்கிரீம மங்கிதானி வெதவத் கொட சலக்கணும் ச விசேஷம் நியோஜ கதாநாயக துமணி ரடே ஆர்த்திகே நகா சிபி சிட்டுவீமட்டு மே ரஞ்சவியான்கே சமதாயகத்தை லபா கணியமட்டுனா மே அலுத் அனப்பணத் கணையமட்ட ஜாத்தியாந்திர நீதி ரீதி வாட்டு அனுகத வியாக்கி அனப்பண சமூக சான்சோதனே கர மே ரட்டே ஆர்த்திகே நங்வாலிமே கொட்டஸ் கருவன் பாவட்ட மோன் பத்கர் கணியமே வட சட்டான கிரியாத்மக கலியுத்துய் இவகேம நியோஜ கதாநாயக துமணி சிறக்கருவன் சம்பந்தத்திமின பிரதான கட்டு அண்ணே மோன் பந்தனாகார கதவீமா சமூக மானசி கடா வெட்டியும் லாக்கணும் மோன்கே அபேக்ஷாவ இதிரி தக்ம கத்துவ ஓன் நிவரதிவி யாலி சமாஜ
கதவீமா
மே அவஸ்தாவிதி சிறக்கருவான் விதியட சிய ஜீவித காலே துல நிதாசியம நுகக்குவ சின்ன சிறக்கருவான் வர்க துணக்கின்னோம் ஓன் அபேக்ஷாவன் நுமத்தி பிரிசாக்பாவட பத்தி சிட்ன மோத்தே மே மரணிய தண்டனை நியமவ சின்ன சிறக்கருவன் ஏவகேம ஜீவிதாந்தே தக்வா சிறு தண்டுவம் நியமக்கிரியம சிட்டின சிறக்கருவான் வசர திககட வடி நிஷ்ட சிறு தண்டுவம் நியமக்க சின்ன சிறக்கருவான் விதியட மே கொட்டஸ்துன கண்ணுகொட்ட சாமானியங்க அப்பி ரெக்கல தியனோ வார்த்தா வெளா தியனோ வசர தகாயட வெடிக்காலையா சிறகத்த வெளா இன்ன புத்கலையோ போவிட்ட அபராத வெளட்ட நெவத்த சமாஜகத்த உண்ணாம சீட்ட எக்காக் தெக்காக் தமாய் அபராத வெளட்ட நெவத்த எமு என்ன ஏ நிசா விசேஷம் மே சிறகருவன் பிலிபந்த நெவத்த சமாஜ கதவீமே கிரமவேதியட்ட சலஸ்மாக்க சலக்கலா இவகே பசு விபரமா கரணிக்க மகிதானே வடா காலி வச்சுட்டாய்க்கியலா මේ අවස්ථාවේදී සඳහන් කරන්න කැමැතියි. ඒ වගේම ගරු අධිකරණ වලින් ඔවුන්ට දඬුවම් කර බන්ධනාගාරගත කර නිවරදිවන්නට උදා කර තියෙන යහපත් ප්‍රවේශයන් ලෙස සමාජගත කිරීමේ ගෞරවයත් අපි අධිකරණයට ලබා දෙනවා. බොහොම
ස්තුතියි. ගරු කාර්මස්ථාන මැතිතුමා, ඔබතුමාට පස්සේ අමුතුමා ඉවර කරන්නත් තියෙනවා. අපිට තව විනාඩි 20යි තියෙන්නේ. තව අතිගෑම් ඔබතුමාත් එක්ක 3 දෙනෙක් ඉන්න. හොඳයි. I can only do about 7 minutes the most. 6 to 7 minutes. Okay. Thank you.
Bismillah ar-Rahman ar-Rahim. கரோதை சபாநாயகர் அவர்களே, சிறைச்சாலை மறுசீரமைப்பு, புனர்வாழ்வளிப்பு மற்றும் மீள்குடியேற்ற அமைப்பு மீதான குழுநிலை விவாதத்தில் எனக்கும் கலந்து கொண்டு நேரம் ஒதுக்கி தந்தமைக்கு முதலில் நன்றிகளை தெரிவித்தவனாக, முதலில் எமது அயல் நாடான இந்தியாவின் தமிழ்நாட்டு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் மரணத்திற்கு வன்னி மாவட்ட வாழ் மக்கள் சார்பாகவும் எனது சார்பாகவும் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் அவர்கள் வந்து எமது தமிழ் பேசும் மக்களுக்காக, அதுவும் குறிப்பாக வடமான மக்களுக்காக மிகவும் குரல் கொடுத்தவர்கள். யுத்த காலங்களிலும் சரி, ஏனைய பல சந்தர்ப்பங்களிலும் பல அழிவுகள் ஏற்படும் பொழுது அவர்கள் குரல் கொடுப்பதொன்று மாத்திரமல்லாமல் அந்த தமிழ்நாட்டிலிருந்து பல உதவிகளையும் எமது பகுதி மக்களுக்கு வழங்கினார்கள். அவர்களின் மறைவு உண்மையிலே தமிழ் பேசும் மக்களுக்கு ஒரு பாரிய இழப்பு. அந்த அடிப்படையில் மிகவும் ஆழ்ந்த அனுதாபங்களை அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இரண்டாயிரத்தி 2009 யுத்தம் முடிந்த நாடாக இலங்கை இருந்தாலும் அந்த அடிப்படையில் கடந்த, அதாவது 7 வருடங்கள் கடந்துவிட்டது யுத்தம் முடிந்து. அந்த அதன் பிறகு 2009 பிறகு பல ஆயிரம் குடும்பங்கள் குடியமர்த்தப்பட்டுள்ளன. பிரதேச உட்கணிப்பு வசதிகள் விருத்தி செய்யப்பட்டுள்ளன. பல 1000 ஏக்கர் விவசாய நிலங்கள் மீள் பயிரிடப்பட்டிருக்கின்றன. இராணுவ நடமாட்டம் குறைவடைந்து யுத்த கால நினைவுகள் மறைந்து வருகின்றன. பிரதேச மக்கள் படிப்படியாக இயல்பு நிலைக்கு திரும்புகின்றனர். சுமார் 20,000 முன்னாள் போராளிகள் என கைதானவர்கள் புனர்வாழ்வளித்து சமூகமயப்படுத்தப்பட்டுள்ளனர். பொதுவாகவே அனைத்து வகையான அரச உதவிகளும் அரச இயந்திரங்களும் வடக்கிலும் பாரிய அளவில் முடக்கிவிடப்பட்டிருக்கின்றன. இருந்தாலும் அங்கு மீள்குடியேற்றப்பட்ட கிராமங்களில் அடிப்படை வசதிகள் மிகவும் குறைந்த அளவாகத்தான் காணப்படுகின்றது. அந்த அதுகளை நிவர்த்தி செய்யும் விதமாக சில வேலை திட்டங்களை நாங்கள் செய்ய வேண்டும். அதாவது வீடு அமைப்புங்கிற முறையில் அவர்களுக்கு பாரிய, சென்ற முறை 20,000 வீடுகள் துரிதமாக கட்டி கொடுக்கப்படும் என்ற ரீதியில் நிதியமைச்சர் அவர்களால் கூறப்பட்டிருந்தாலும் அந்த அளவுக்குரிய வீடுகள் வழங்கப்படவில்லை. ஏனென்றால் அங்கு யுத்த காலங்களில் மிகவும் மக்கள் பாதிக்கப்பட்டு வீடுகள் இழக்கப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் வீடுகள் ஏதாவது அரசு சார்பற்ற நிறுவனங்களோ ஏதோ ஏனைய வெளிநாட்டு உதவிகள் மூலம் வீடுகள் கொடுக்கப்பட்டவர்கள் அங்கு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லாமல் இருக்கின்றது. அவர் அதாவது வாழ்வாதார பிரச்சனை அவர்களுக்கு அங்கு வந்தவர்களுக்குரிய முதல் அவர்கள் விவசாயம் அவர்களுடைய அடிப்படை தொழிலாக இருந்தாலும் விவசாயம் செய்து நன்றாக வாழ்ந்த மக்கள். ஆனால் அவர்களுக்கு இன்று விவசாயம் செய்வதற்கு காணியை துப்புரவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை. அதற்கு காரணம் இரவோடு இரவாக 2012 இரவோடு இரவாக மக்கள் இருந்த நிலங்களும் மக்கள் அங்கு யுத்த காலத்தால் வெளியில் இருந்த சந்தர்ப்பத்தில் அவர் வருவதற்கு முதலே அவர்களுக்கு தெரியாம ஃபாரஸ்ட் இடமாக அவ்வளவு கெசட் பண்ணப்பட்டது. அதை உடனடியாக அந்த கெசட் பண்ணியதை திருப்பி, அதாவது கெசட்டை மாற்றி அவர்களுக்குரிய வசதிகள் செய்து கொடுக்கப்பட வேண்டும். ஏனென்றால் அந்த அடிப்படையில் தற்பொழுது அங்கிருக்கும் கூடுதலான அங்கு மிகவும் கூட, அதாவது அங்கிருக்கும் அரசாங்க காணி என்றாலும் சரி தனியார் காணிகளையும் மிகவும் கூடிய அளவிற்கு, அதாவது ஆமியால் 3,392 ஏக்கரும் நேவியால் 597 ஏக்கரும் மற்றது அது அது வந்து அரச காணி என்ற அடிப்படையிலும் போலீஸால் 8.5 ஏக்கரும் அதே மாதிரி பிரைவேட் பொதுமக்களோட காணி, பொதுமக்களுக்கு உள்ள அவர்களோட காணியில் இரண்டு ஆர்மி 2 ஏக்கரும் நேவி 402 ஏக்கரும் என்ற அடிப்படையில் மொத்தம் 4402 ஏக்கர்கள் இன்று அரச படையினர் வசம் இருக்கின்றது. பாதுகாப்பிற்கு தேவைதான், ஆனாலும் இந்த அளவு காணி அவர்களோட பாதுகாப்புக்கு தேவையில்லை. அங்குள்ள மக்களுக்கு விவசாயத்திற்கு காணி இல்லாமல் இருக்கின்றது. இவ்வளவு காணிகளை பாதுகாப்புக்கு என்ற அடிப்படையில் வைத்திருந்தால் அந்த மக்களுடைய நிலைமைகள் என்ன? இந்த அடிப்படையில் இது சம்பந்தமாக, ஏனென்றால் இன்று மீள்குடியேற்ற, அதாவது புனர்வாழ்வு மற்றும் மீள்குடியேற்ற அமைச்சுக்கு இந்த இதுகள் உடனடியாக சம்பந்தமாக அவர்கள் தலையீடு செய்து இந்த காணிகள் விடுதலை செய்வது சம்பந்தமாக நாங்களும் ஜனாதிபதி அவர்களும் பிரதமர் அவர்களோடும் பேசி கட்டம் கட்டமாக இன்று இந்த எமது நல்லாட்சியில் காணிகள் மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் அது கொடுக்கப்படும் வேகம் மிகவும் குறைவாக இருக்கின்றது. ஏனென்றால் வீடு சில ஆட்களுக்கு வீடு கொடுத்த ஆட்களோட வீட்டில் இருக்க இல்லாத அளவுக்கு அவர்கள் முதல் இருந்த இடத்துக்கே போக வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகின்றது. அவர்களோட வாழ்வாதார பிரச்சனை, அதை கட்டாயமாக இதையும் கவனமாக பார்த்து செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. அதுபோல் அங்குள்ள இளைஞர்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் யுத்தம் முடிஞ்சதுக்கு பிறகும் சிலர் புனர்வாழ்வு பெற்று வந்ததற்கு பிறகும் அவர்களுக்குரிய தொழில்கள் இல்லை, மற்றது பொழுதுபோக்கு இல்லை. பொழுதுபோக்கு இல்லை என்றால் அவர்களுக்குரிய, அதாவது மைதானங்கள், விளையாட்டு மைதானங்கள் ஒன்றும் புனரமைத்து கொடுக்கப்படவில்லை. அவர்களுடைய பொழுதுபோக்குக்காக அந்த விளையாட்டு மைதானங்களை விரைவாக அந்த விளையாட்டு மைதானங்கள் விரைவாக புனர்நிர்மாணம் செய்து கொடுக்கப்படும் பொழுது அங்கு மிகவும் தற்பொழுது நடக்கின்ற சில தவறான, அதாவது மது போதைகளாலும், ஏனென்றால் அவர்களுக்கு பொழுதுபோக்குவதற்கு உரிய சந்தர்ப்பம் இல்லாததால் அந்த இளைஞர்கள் சில கலாச்சார சீரழிவுகளுக்கு உட்படக்கூடிய, மது போதைகள் ஏனைய பாவனைகளுக்கு உட்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது. அதை நிவர்த்தி செய்யும் விதமாக அங்கிருக்கும் விளையாட்டு மைதானங்களை பாரிய அளவில் புனர்நிர்மாணம் செய்து கொடுத்து அவர்களுடைய பொழுதுபோக்கு வசதி செய்து கொடுக்கும் பொழுது ஒரு சமூகத்தின் சீரழிவை இருந்து அவர்கள் நாங்கள் அதை பாதுகாக்கிறோம். அதுபோல் தற்பொழுது பார்க்கும்போது குடிநீர் பிரச்சினை, இன்று சில கிராமங்களுக்கு அரச சார்பற்ற நிறுவனங்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு தோட்டத்துக்கும் கிணறுகள் கொடுக்க குடிநீர் வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. விவசாய கிணறுகள் எல்லாம் கொடுக்கின்றார்கள், ஆனால் சில இடங்கள் வந்து அப்படி
நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது.
நான் சில மக்கள் சந்திப்புகளுக்கு போகும்பொழுது 200 குடும்பங்களை உள்ள இடங்களுக்கு ஒரு 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 குழாய் கிணறு தான் இருக்குது, குடிநீர் இருக்கு. அப்படியான இடங்களை கண்டு நாங்கள் அந்த விவரங்களை தந்திருக்கின்றோம். அதுகளுக்கு
தேங்க்யூ,
குடிநீர் வசதிகளை செய்து கொடுக்க.
கௌரவ பிரதீப் சபாநாயகர் அவர்களே, தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஜெயராமு அவர்களுடைய மறைவு குறித்து எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை அவர்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறோம். குறிப்பாக புனர்வாழ்வு மீள்குடியேற்ற அமைச்சு இந்த நாட்டினுடைய முக்கியமான ஒரு அமைச்சு. குறிப்பாக வடகிழக்கு மாகாணத்திலே யுத்தத்திலே பாதிக்கப்பட்டு கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறுபட்ட துன்பங்களை துயரங்களை சந்தித்திருக்கின்ற அந்த மக்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுத்துவதற்கான அமைச்சு. இந்த அமைச்சு தொடர்பாக இன்று நண்பகல் முதல் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆளுங்கட்சியிலிருந்தும் எதிர்கட்சியிலிருந்தும் பல்வேறுபட்ட விமர்சனங்களை முன்வைத்தார்கள், பல்வேறுபட்ட குறைகளை முன்வைத்தார்கள். ஆகவே இந்த விமர்சனங்களை ஏற்றுக்கொண்டு எதிர்வருகின்ற காலங்களில் இந்த அமைச்சு நூடாக மக்களுடைய குறைகளை நிவர்த்தித்து குறிப்பாக புனர்வாழ்வு மீள்குடியேற்றத்தை கட்டியெழுப்பது நூடாக அந்த மாகாணத்திலே அந்த மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதிலே எங்களுடைய கௌரவ அமைச்சர் சுவாமிநாதன் அவர்கள் தலைமையிலே எங்களுடைய அமைச்சினுடைய அதிகாரிகள் பல்வேறுபட்ட முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறோம். இருந்தாலும் அடிக்கடி ஏற்படுகின்ற பல்வேறுபட்ட தடைகள், நிர்வாக தாமதங்கள் காரணமாக குறிப்பிட்ட சில திட்டங்களை நடைமுறைப்படுத்த முடியாமல் போகின்ற போது பல்வேறுபட்ட விமர்சனங்களுக்குள் நாங்கள் உள்ளாக வேண்டியிருக்கிறது. குறிப்பாக வடகிழக்கு மாகாணத்திலே வாழுகின்ற மக்களுடைய வீடில்லா பிரச்சனை மிக முக்கியமான பிரச்சனை. அந்த வீட்டு பிரச்சனைக்கு தீர்வு கண்டு அவர்களுக்கு நிரந்தரமான அவர்கள் குடியிருக்கக்கூடிய வசதியான வீடுகளை அமைத்து கொடுத்து அதுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு இந்த அரசாங்கத்திற்கு இருக்கிறது. அந்த பொறுப்பை நாங்கள் ஏற்றுக் கொண்டிருக்கிறோம். ஆகவே அந்த வகையிலே அதிலும் குறிப்பாக அவர்களுடைய மீள்குடியேற்றம், அவருடைய புனர்வாழ்வு, அவருடைய சுயதொழில், வடகிழக்கிலே இருக்கின்ற யுத்தத்திலே பாதிக்கப்பட்ட விதவைகளுடைய அவர்களுக்கான சுயதொழில் வாய்ப்புகளை வழங்குவதனூடாக அந்த குடும்பங்களிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற பல்வேறுபட்ட விடயங்களை பற்றி எங்களுடைய அமைச்சு இப்பொழுது நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. ஆகவே இந்த அமைச்சை கொண்டு செல்வதிலே எங்களுக்கு ஒத்துழைத்த எங்களுடைய அமைச்சினுடைய பதில் செயலாளர், உத்தியோகத்தர்கள், திணைக்களங்களின் எல்லோருக்கும் எங்களுடைய நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன். நன்றி.